प्रज्ञानां सुप्रदानैः स्थिरचरणिकरव्यापिभिर्व्याप्य लोकान् भुक्त्वा भोगान् स्थविष्टान् पुनरपि धिषणोद्भासितान् कामजन्यम् पीत्वा सर्वान् विशेषान् स्वपिति मथुरभुङ्मायया भोजयन्नहम् माया सङ्ख्यातुरीयम् परम् अमृतम् अजम् ब्रह्म यत्तन्नतोऽस्मि अरुणाचलशिरोद्भूतसम्प्रदायप्रवर्तकम् करुणार्णवमीडेतम् रमणाख्यमहम् महः शोणप्रभम् सोमकलावतंसम् पाणिस्फुरत्पञ्चशरेक्षुचापम् प्राणप्रियम् नौमि पिनाकपाणिः कोणत्रयस्थम् कुलदैवतम् नहम् नमामि यामिनीनाथलेखालङ्कृतकुन्तलाम् भवानीम् भवसन्तापनिर्वापणसुधानतीम् चूडोत्तंसितचन्द्रचारुकलिकाम् छञ्जत्सिकाभास्वरूम् लीलादग्धविलोलकामसलभश्रेयोदशाग्रे स्फुरन् अन्तःस्फूर्जदपारमोहतिमिरम् प्राग्भारमुच्छाडयन् चेतःसद्मनियोगिनां विजयते ज्ञानप्रदीपो हरहं शारदा शारदम्बुजवदनावदनाम्बुजे सर्वदा सर्वदास्माकं सन्निधिं सन्निधिं क्रियात् राकाचन्द्रसमानकान्तिवदनां नाकादिराजस्तुताम् मूकानामपि कुर्वती सुरधुनीनिकाशवाग्वैभवम् श्रीकाञ्चीनगरी विहाररसिकाम् शोकापहन्त्री सताम् एका पुण्यपरम्परा पशुपतेः आकारिणी राजते योऽन्तः प्रविश्य मम वाचमिमाम् प्रसुप्ताम् सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्नाम् अन्यांशहस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम् सत्यव्रतम् सत्यपरम् त्रिसत्यम् सत्यस्य योनिम् निहितम् च सत्ये सत्यस्य सत्यम् ऋतसत्यनेत्रम् सत्यात्मकम् त्वाम् शरणम् प्रपन्नाः பதினாலாவது பாடல்லேருந்து பார்த்தோம்னாக்க முதல்ல பதினாலாவது பாட்டில் தன்மை, பதினஞ்சாவது பாட்டில் டைம் காலம் நிகழ்வினை, பதினாறாவது பாட்டில் தேச காலங்கள் மனதில் இருக்கு மனசு, பதினேழாவது பாட்டில் உடல், பதினெட்டாவது பாட்டு உலகம். லாஸ்ட் ரெண்டு பாட்டு வந்து உடல் உலகம். முதல்லயே பகவான் இதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்தது, தேகம் இல்லாட்டா வேர்ல்டு இல்லை, உலகம் இல்லை. உடல் விட்டு உலகத்தை கண்டாருண்டோ, உடல் உலகு தேசம் காலம் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது மனம், மைண்ட். அந்த மைண்டுக்கு பிறப்பிடமா இருக்கிறது அகங்காரம். அந்த அகங்காரம் எங்க லயமாகிறதோ அந்த இடத்தை ஹிருதயம் அப்படின்னு கூப்பிடுறோம். அந்த அபிமானத்தை விசாரத்தினால இல்லாம பண்ணலாம், சரணாகத்தினால இல்லாம பண்ணலாம். பகவானோட டீச்சிங்க நமக்கு இப்படி சம்மரைஸ் பண்ண உபதேசத்தை விசாரம் பண்ணு இல்லை சரணாகதி பண்ணு. அறிந்து அடங்கு இல்லைனால் அடங்கி அறி. அறிந்தவன் அடங்கி ஆகணும், அடங்கினவன் அறிஞ்சாகணும். அறிஞ்சு அடங்கிறதுக்கு விசாரம்னு பேரு, அடங்கி அறியறதுக்கு பக்தின்னு பேர். எதிலியா இருந்தாலும் இந்த அடக்கம்ங்கிறதுலதான் அனுபவம் வருது. ஆனால் அடக்கம் சுஷுப்தி நிலையில இருக்கு, அறிவில்லாததுனால ஞானம் வரல, அனுபவம் தெரியல. உடலுக்கும் உலகுக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரம் வெளியில தேடிட்டு இருக்கோம் நாம. வேர்ல்டுக்கு ஒரு பேசிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னு சயின்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கு. காட் பார்ட்டிகிள் ஒன்னு தேடிட்டு இருக்கால. வேர்ல்டுக்கு ஒரு பேசிக் மெட்டீரியல் என்ன? சிருஷ்டி கதையெல்லாம் நீங்க உபனிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு கதைகளா வேற வேறையா இருக்கும். ஒரு இடத்துல திருவத்கரணம், ஒரு இடத்துல பஞ்சீகரணம், ஒரு இடத்துல பிரஜாபதி சிருஷ்டி பண்ணினார், இப்படி பலவிதமா இருக்கும். இதே ஆச்சாரியர் பதில் கொடுக்கிறார், ஏன் இப்படி வேற வேற விதமா பேசுறது அப்படின்னாக்கா, சிருஷ்டியை பத்தி சொல்லணுங்கிறதே வேதத்துக்கு தாத்பரியம் இல்லை. இன்ஃபேக்ட் ஸ்ருதி இஸ் நாட் interested in giving explanation to any phenomena. நீ கேக்குறியே அதுக்கு ஏதோ பதில் கொடுக்கறது அவ்வளவுதான். நீ அப்ப கேட்டுதானே என்ன பதில் கொடுத்தா உனக்கு திருப்தி ஆகுமோ அதுதான் அதோட பதில். கேள்விக்கு விடை பகவான் சொல்லுவாங்க, கேள்விக்கு விடை. சில விஷயங்கள்லாம் அப்படித்தான், உனக்கு சந்தோஷம் ஆயிடுதா சரி. பிரம்மா சிருஷ்டி பண்ணினார்னு சொன்னா சந்தோஷம் எடுத்தா சரி, இல்ல கொஞ்சம் கூட கம்பீரமா ஆகாசத்திலேருந்து வாயு வந்தது, வாயுலேருந்து அக்னி வந்தது, அக்னியிலேருந்து ஜலம் வந்தது, ஜலத்திலேருந்து பிருத்திவி வந்தது அப்படின்னு சொன்னா உனக்கு சந்தோஷமாகுமா சரி? சந்தோஷமே என்ன? எல்லாம் நமக்கு ரொம்ப சிம்பிள், நம்ம அனுபவத்துல சந்தோஷம் நமக்கு தெரியும் இல்லையா. ஆனா சாஸ்திரியமா சந்தோஷம்னாக்க பிரளயமாக்கும். நீ கவனிச்சிருக்கலவோ தெரியாது, எப்போ உங்க மனசு டவுட் இல்லாம இல்ல ஆசை இல்லாம அடங்குறதோ அப்பதானே சந்தோஷம். ஒரு சந்தேகம் வரது தெரியல, சந்தேகம் தெளிவான சந்தோஷம் வந்து, ஒரு ஆசை வந்தது, ஆசை முடிஞ்ச உடனே சந்தோஷம் வந்தது. சந்தோஷம்னா என்னன்னாக்க கிளம்பின மனம் இருப்பிடத்துல அடங்குறது, அடங்குற போதுதான் சந்தோஷம் வருது. சந்தோஷம் வரத நீங்க பாக்குறீங்களா, அடங்குறத நீங்க பார்க்கல. சந்தோஷங்கிறது பிரளயம், பிரம்ம ஞானம்ங்கிறது நித்திய பிரளயம். உங்களுக்கு ஏதோ கேள்வி சந்தேகம்னு கிளம்புறது அதுக்கு ஒரு பதில், ஒரு விடை. இந்த ஆன்சர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அபிவக்ஷிதா சிருஷ்டி கிரம, சிருஷ்டியை பத்தி சொல்லணுங்கிறதே வேத மாதாவுக்கு தாற்பயம் இல்லை. உன்னோட பிரெயினை குவைட்டன் பண்ணணுங்கிறது தான் அவளோட தாற்பயம். உன்னோட மனசு சாந்திப்படுத்தணுங்கிறது தான், நிச்சலம் பண்ணணுங்கிறது தான் அவளுக்கு தாத்பரியமே தவிர, நீ என்ன புரிஞ்சுக்கிற, பூமி ரவுண்டா இருந்தா என்ன, பரந்ததா இருந்தா என்ன, சூரியனை சுத்தி பூமி போனா என்ன, சூரியன் பூமியை சுத்தினா என்ன, ஒன்னும் நமக்கு ஒன்னும் பாதிக்கப்படுத்தல. ஞானசம்பந்தர் சொல்றார், ஞாயிறு எங்கு எழுந்தா என்ன, சூரியன் எங்க உதிச்சாதான் எனக்கு என்ன அப்படிங்கிற. திருவாதகத்துல கூட அதே வார்த்தை இருக்கு நினைக்கிறேன். ஹிருதயத்துல பரமேஸ்வரன் பிரகாசிக்கிறத சூரியன் எங்க உதிச்சா எனக்கு என்னங்கிற. கிரகங்கள்லாம் எப்படி வேணுமா இருக்கட்டும், எல்லா கிரகங்களும் நல்லதுங்கிற. ஹிருதயத்துல பகவான் நல்ல பிளசண்டா இருக்கிறோம். பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதை. இன்ஃபேக்ட் ஞான சம்பந்தருக்கும் பகவானுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டுன்னு சொல்லுவாளே. ஞானசம்பந்தரை பாண்டியன் சபைக்கு கூப்பிடுற போது இங்க வாதம் பண்ண போற ஜெயினர்கள் கிட்ட, வாதம் பண்ண போறத அப்பர் சுவாமிகள் ரொம்ப வயசானவர் திருநாவுக்கரச சுவாமிகள். அவர் அழுதுன்னு சொல்ற ரொம்ப மோசமான டைமா இருக்கு, கிரகங்கள்லாம் சரியான இடத்துல இல்லை, இந்த டைம்ல நீங்க போகப்படாது, இந்த காலத்துல நீங்க போகப்படாது அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறார். அப்ப ஞானசம்பந்தர் சின்ன பழந்தை, அவர் சொல்றார் பரமேஸ்வரன் என்னோட ஹிருதயத்துல எப்படி உட்கார்ந்து தபசுல உட்காரல, சூலத்தை பிடிச்சுட்டு உட்காரல, வீண வாஷன் உட்கார்ந்துட்டு இருக்காராம் அப்படின்னா ரொம்ப பிளசண்டா பிரசன்னமா. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி பாஷரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால், என் ஹிருதயத்தில் அப்படி புகுந்து விடமுண்ட கண்டன். அவர் எப்படி இருக்கிறவர்னாக்க எனி நெகட்டிவ் திங்ஸ் ஹீ கேன் ஸ்வாலோ, விஷத்தையே சாப்பிட்டவர் அவர், அதனால ஒன்னும் அவரை பாதிக்காதுன்னு அர்த்தம். விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, அல்ல வீண வாசன், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே, ஒன்பது கிரகங்களையும் லிஸ்ட் பண்ணியாச்சு. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே, எல்லா கிரகங்களும் நல்லது, எல்லாம் சௌக்கியமான ஸ்தானத்துல இருக்கு, எல்லாம் நல்லதா தான் இருக்கு, அது என்ன நெகட்டிவா பண்ணினாலும் உள்ள இருக்கிறவன் சாப்பிட்டுடுவோம், நாம் அவன் விஷத்தையே சாப்பிடும், இதெல்லாம் சாப்பிட முடியாத சாப்பிட்டுடும். ஆத்மாவுக்கே ஒரு டெபினிஷன் அத்திங்கிறது தான், அது எல்லாத்தையும் முழுங்கும். அரியக்குடி ராமானுஜி இங்கார் கச்சேரி நடக்கிறது, பகவான் அப்படியே அக்ஷா இல்லாம உட்காந்துட்டு இருக்க, அவன் வந்து நமஸ்காரம் பண்ணா முதல்ல இப்படி பார்த்தது தலையாட்டிட்டு அச்சலமா அப்படியே உட்காந்துருக்கு. கச்சேரி ரொம்ப நல்லா எடுத்து யாரோ பகவான் பக்தால் பகவான் கிட்ட கேக்குறா, பகவானே எப்படி இருந்தது இல்லையா கச்சேரி, பகவான் ஒன்னும் பதில் சொல்லல அப்படின்னு. அப்புறம் இவா எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்க பகவான் சொல்றது என்ன, நீங்கெல்லாம் கேக்குறீள் உள்ள இருக்கிற நெருப்பு எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறது, முதல்ல ஏதோ ஆரம்பிச்சதுதான் தெரியும், அப்புறம் முடிஞ்சதுதான் தெரியும். நல்லத்தையும் தீயதையும் எல்லாத்தையும் பிரபஞ்சத்தையே அது சாப்பிட்டுடுறதுதான் உள்ள, பிரபஞ்சத்தையே இல்லாம பண்ணி விடுறது. அதிர்ஷ்யம் அவ்வகாரியம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்யபதேஷ்யம் ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் என்று. ஆத்மாக்கு ஸ்வரூபமே அது என்ன, பிரபஞ்சோபசமம், பிரபஞ்சத்தை முழுங்கிறது. அப்படின்னா பிரபஞ்சத்தை மாத்திரம் முழுங்கி உடம்பு இருக்க முடியுமா, உடம்போட உலகத்தை முழுங்கிறது. பாகவதத்துல கபிலர் சொல்றார் தம் சப்பிரபஞ்சம் அதிரூட சமாதி யோக ஸ்வாப்பனம் புனர்ன பஜதே பிரதிபுத்த வஸ்து. சொப்பனத்திலேருந்து எழுந்திருந்தவனுக்கு திருப்பி சொப்பனம் பார்க்காத மாதிரி அந்த அல்டிமேட் வேக்கிங் ஸ்டேட், அந்த ஞானத்துக்கு வந்தவனுக்கு சப்பிரபஞ்சம் அதிரூட சமாதி யோக ஸ்வாப்னம் புனர்ன பஜதே பிரதிபுத்த வஸ்து. அந்த ஆத்மாவை உணர்ந்தவனுக்கு பிரபஞ்சமோ சரீரமோ எதுவும் ஆத்மாவிலேந்து அந்நியமா இல்லை, என்ன புரிஞ்சுக்கணும். உடம்புமோ உலகமோ தெரியலன்னு இல்லை, ஸ்வர்ணத்தினால வளை மாலை மோதிரம் எல்லாம் பண்ணப்பட்டது போல அந்த சித்து வஸ்துவே எல்லா ரூபமும் கொண்டு இருக்கு, சரீரமாகவும் பிரபஞ்சமாகவும் அதுதான் இருக்கு, உடம்பும் அதுதான் உலகமும் அதுதான், காணப்படுற வஸ்து எல்லாமே அந்த பரமேஸ்வர ஸ்வரூபம் தான், அருணாச்சல ஸ்வரூபம், அதுலேருந்து அந்நியமா எதுக்கும் இருப்பில்லை. உலகுக்கு ஆதாரமான தன்னை உணர்ந்தார்க்கு உலகு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இல்லையா, உலகு உண்மைனாக்கா உலகு சர்வம் கலு இதம் பிரம்ம, இது பிரம்மம் தான், இது மரம், இது காடு அப்படின்னு சொல்றோம். வேதத்துல ஒரு மந்திரம், ருக்வேதத்துல பிரசித்தமான ருக்வேத மந்திரம், விருக்ஷஹ வனம் ககும்சுத் விருக்ஷஹ கௌச விருக்ஷ ஆச பிரம்மதத்வனம் பிரம்மசவக்ஷ ஆசா. இது இது விருட்சம், இது வனம் அப்படின்னு சொல்றதுக்கு வேதம் வேண்டாம், நமக்கே தெரியும் இது இது மரம், இது காடு அப்படின்னு தெரியறது. வேதம் எதை சொல்லி தருது, நீ வனம் காடு நீ தானே பேர் போடுற. பிரம்ம சவக்ஷ ஆச பிரம்ம தத்வனம், இது பிரம்மம், இது அந்த வஸ்து தான். அப்படின்னா அந்த ஞானியோட அனுபவ மண்டலத்துல தேகம் பிராணன் இந்திரியங்கள் திருஷ்ய பதார்த்தங்கள் இது எதுவுமே அவனோட கான்சியஸ்னஸ் கரெக்ட் பண்ணல. அவனோட உணர்வை கரெக்ட் பண்ணல. கொஞ்சம் கவனிக்கணும், ஆத்ம விசாரம் பண்றவாளுக்கு ரொம்ப உபகாரமா இருக்கிற சாஸ்திரிய விஷயம் இது. தேகேந்திரிய பிராண மனோதியாமியோ ஜென்மாப்பயற்று பயதர்ஷ கிருச்சரைகி சம்சார தர்மைகி அபிமுக்கியமானா. நம்ம உணர்வுல தேகம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட் இல்ல, ஐதர் பிசிக்கல் சிஸ்டம் இல்லட்டா பசி தாகம் இல்லட்டா காமக்கோபம் இல்லட்டா அபிமானம் தூக்கம், இதெல்லாமே ஓரொரு பிளெயின்லயா சாஸ்திரக்காரர்கள் போட்டிருக்கான். இது எல்லாமே சேர்த்து பகவான் உடம்புன்னு சொல்லி கொடுத்து, பிராணன் மனசு இந்திரியங்கள் சரீரம் உலகம் எல்லாம் இது வந்து நம்ம உணர்வை பாதிச்சுட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு கூட்டது ஏஹி விற்த்தேகே சமாயோகா தத்தத் பாவோஸ்ய யோகினா விவேக சுடாமன். எது எதுகிட்ட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோமோ அது அதுவா மாறிடுவோம். பசிக்கிறது ரொம்ப, தூக்கம் வருது, காமம் வருது, கோபம் வருது, பொறாமை வருது, எனக்கு அங்க போகணும் இங்க வரணும். ஞானி எதுலதான் தெரியுமா, வாசிஷ்டம் சொல்றது கீதையும் சொல்றது, சாதாரண விவகாரம் கூட ஞானியோட ஸ்வரூபத்துல உட்கார்லங்கிறது. உடம்பு பாட்டுக்கு உட்கார்றது நடக்கிறது போகிறது வருது, பஷ்யன்னு ஸ்ருண்வன்னு ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்டன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசிறிஜன் கிருண்ணன், எல்லாரும் போல பேசுறார், தூங்குறார், சாப்பிடுறார், விவகாரம் பண்றார், எல்லாம் அந்த உடம்பு பண்ணிட்டு இருக்கிற எந்த விவகாரமும் அவரோட உணர்வுல உட்காரவே இல்லையாம், தொடவே பண்ணல, ஸ்பர்ஷமே பண்ண, ஸ்பெஷலா ஏதோ மெடிடேஷன் பண்றது மாத்திரம் இல்ல, சதா அஸ்பர்ஷ யோகம்னு பேர் அதுக்கு. ஸ்பர்ஷம் இல்லாத நிலை, சர்ஃபஸ்ல ஸ்கிரீன்ல எல்லாம் இருக்கு, சினிமா தெரியறது, ஸ்கிரீனை தொடலைங்கிற மாதிரி இந்த சரீரத்தோடோ பிரபஞ்சத்தோடோ எந்த தாக்கமும் உணர்வில இல்லை. இதெல்லாம் நம்ம என்னதுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா, நம்ம உணர்வில இது எதுவும் இல்லை அப்படின்னு மனனம் பண்றதுக்கு தான். ஞானிக்கு எது சித்தஸ்திதியோ அது நமக்கு மனனம், நமக்கு மனனம் பண்றதுக்கு தான் இதை நாம தெரிஞ்சுக்கிறோம். இது ஏகாந்தமா மனனம் பண்ணி, ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயு நகம் நேந்திரியம் வான தேஷாம் சமூகம், சமூகம்னா கான்க்ளாமரேஷன், பஞ்சபூதங்களோட கான்க்ளாமரேஷனா இருக்கிற உடம்போ காணக்கூடிய உலகமோ எதுவும் ஆத்மாவில ஸ்வஸ்வரூபத்துல இல்லை, அது ஸ்வயம் பிரகாசமான சிவம் நித்தியமுக்தமா பிரகாசிக்கிறது. அப்படி ஏதாவது பாதிக்கிறதையோ யாருக்கு பாதிக்கிறதுன்னு பாரு அப்படிங்கிறது பகவான். யாரு நடக்கிறா, யாரு இருக்கா, யாரு உட்கார்றா, அண்ணாமலை சுவாமி பகவான் கிட்ட சொல்லிட்டு நம்ம அலையில போய் ஸ்கந்தா விருபாக்ஷ குகையில போய் தியானம் பண்ணணும், இங்கிருந்து ஏதோ கொஞ்சம் டிஃபின் மாத்திரம் எடுத்துட்டு போய் அங்க உட்கார்ந்து பூரா பகவான் சொன்னார் இப்படி எல்லாம் சங்கல்பம் பண்ணாது, இப்படி எல்லாம் சங்கல்பம் பண்ணினா அதுக்குன்னு ஒரு ஜென்மா வேண்டி வரும். நம்ம நிறைய பேர் சொல்லுவோமே ரிட்டையர் ஆன அப்புறம் ஒரே மெடிடேஷன் தான், எங்க ரிட்டையர் ஆக போறோம், யாரு மெடிடேஷன் பண்ண போறா, நம்ம ரிட்டையர் ஆகிற வரை ஜீவனோட இந்த சரீரத்தோட இருக்க போறோம்னு யாருக்குன்னு தெரியும். எதையும் சங்கல்பம் பண்ணாதே, இப்படி அப்படின்னு சங்கல்பம் பண்ணாதே. ஒருத்தர் பகவான் கிட்ட டாக்ஸ்ல கேக்குறார், நம்ம பேட்ரியாட்டிக்கா இருக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறேன். எனக்கு பேட்ரியாட்டிக்னாக்கா ராஜ்யத்துக்கு சுவாதந்திரியம் கிடைக்கணுமோ இல்லையோ அதுக்காக நம்ம சண்டை போட வேண்டாமா. இது பகவான் சொல்றது, டு பி திஸ் ஆர் தட் இஸ் நாட் யுவர் ரியல் நேச்சர், இதுவாவோ அதுவாவோ இருக்காதே. இதுவாவோ அதுவாவோ இருக்காம இருக்கணும்னாலோ நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. எப்பொழுதும் எப்ப எப்ப நமக்கு கவனம் போயிடுத்தானோ ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அந்த ஐடென்டிபிகேஷனுக்கு தான் அத்தியாசம்னு பேரு. அந்த அத்தியாச தோஷம் தான் நமக்கு துக்கத்துக்கு காரணம். எல்லாவித கிளேசங்களும் இந்த ஐடென்டிபிகேஷன் கூட வரும். கவனத்தை விட்டுட்டோமானால் அத்தியாசம் வந்துடும். அத்தியாசம்னா சூப்பர் இம்போசிஷன், ஐடென்டிபிகேஷன் வச்சுக்கோங்க, கண்டிஷனிங். புது புது வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கு, வார்த்தைகளுக்கு ஒன்றும் குறையே இல்லை நமக்கு, அனுபவத்துக்கு தான் குறை இருக்கு. ஒரு க்ஷணத்துல மறந்து போயிடும். பகவான் இருந்து காட்டிட்டு சதா பகவான் ஸ்பெஷலா ஒரு அனுஷ்டானம்னு வச்சுக்கல, இந்த டைம் அந்த டைம்னு வச்சுக்கல. ஆனா அனுஷ்டானம்னு பகவான்கிட்ட தான் பார்க்கலாம். அனுஷ்டானம்னாக்கா அணு அப்படின்னா அவிச்சின்னேன்னு அர்த்தம். அணு அவிச்சின்னேன ஸ்வஸ்வரூபே ஸ்தானே யா ஸ்திதி, விச்சித்தி இல்லாம ஸ்வஸ்வரூபத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் அனுஷ்டானம். கொஞ்ச நேரத்துக்கு பண்ற அனுஷ்டானம் இல்லை, அது வேணும். அது நம்ம வச்சிருந்துக்கிற டிசிப்ளின் விட்டுவிடப்படாது. ஏதோ அனுஷ்டானம் வேண்டாம்னு விட்டுவிடாதீங்க, அதுக்கு சொல்லல. பட் கான்ஸ்டன்ட் ஸ்டேட், அன்இன்டரப்டட் ஸ்டேட் பகவான்கிட்ட பார்க்கலாம். சாதாரணம் சாப்பிடுற போது, நடக்கிற போது, இருக்கிற போது, எப்பதான் பகவான் அந்த நிலையில இருக்கல. நிறைய பேருக்கு சமையல் கட்டலதான் உபதேசம். யமுனாசிரமத்துல மெடிடேஷன் ரூமுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் உண்டோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அந்த சமையல் கட்டுக்குண்டு, இந்த கிச்சனுக்கு உண்டு. அது ஒரு திவ்ய க்ஷேத்திரம். பகவான் போய் சமையல் பண்ணியிருக்கு, நிறைய பேருக்கு பிரம்மோபதேசம் பண்ணியிருக்கு. அங்க சமையல் பண்ணிட்டு இருந்த பாட்டிமார் எல்லாருமே ரொம்ப உசந்தவாளா இருந்திருக்கான். நிறைய பேருக்கு ஞானோபதேசம் ஆயிருக்கு. பகவான் சாப்பிடுறதே ஒரு திவ்ய யஜ்ஞம் மாதிரி இருக்குமா. சங்கரமா பாட்டி அங்கேருந்தான் பகவான் கிட்ட, ஐயனே அனந்த ஜென்மங்கள் எனதுளே என ஆண்ட மெய்யனே, உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உயவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி நமஸ்காரம் பண்ணா. அப்படி சாப்பிட்டு பகவான் அந்த படிக்கட்டு இருக்கு, அந்த படியில இறங்கி பல்ல குத்தின்னு நின்று இருந்துதான். கூட யாருமே இருக்கல அந்த டைமா பார்த்து. நீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, கிச்சன்ல சாப்பிட போறது ஞாபகம் வரணும். இருக்கு எப்படி விருந்தாவனத்துல எந்த க்ஷேத்திரம் போனாலும் கிருஷ்ணனை ஞாபகம் வருமோ, அந்த மாதிரி இந்த அருணாச்சலத்துல எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் பகவான் ஞாபகத்துக்கு வரும். இங்க பகவான் வந்திருக்கு, அங்க பகவான் வந்திருக்கு, இங்க உட்கார்ந்துருக்கு, இது பண்ணிருக்கு. குரங்குகள் பார்த்தா குரங்குகள் பகவான் கிட்ட எப்படி எப்படி நடந்தது, மாடு கிட்ட பகவான் எப்படி இருந்தார், மயில் கிட்ட பகவான் எப்படி இருந்தார், எதுகிட்டதான் கலந்துக்கல. அந்த படிக்கட்டுல ஏறி அப்படி பல்லு, உங்களுக்கு வீடியோல கூட பாக்கலாம், அங்க பல் குத்தி நிக்கிறது. போய் நமஸ்காரம் பண்ணா சொன்னா, எவ்வளவு ஜென்மாவா நீ எனக்குள்ள இருக்க, அந்த ஸ்லோகம் சொல்லணும்னா அந்த பாட்டி அந்த நிலையில இருந்திருக்கணும். அனந்த ஜென்மங்கள், எத்தனையோ ஜென்மா நீ எனக்குள்ள இருந்து நான் கவனிக்காம விட்டுட்டேன், அப்புறமும் நீ எனக்கு வெளியில ஒரு உருவத்துல வந்து எனக்கு முக்தி, முக்தி என்னோட சொஸ்வரூப அஜானத்தை நீக்கி ஞானத்தை எனக்கு காட்டினத்துக்கு நான் என்ன பிரத்யுபகாரம் பண்றது, நமஸ்காரம் பண்றதை தவிர எதுவும் தெரியலையே. பகவான் சிரிச்சுண்டு, அப்பதான் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்து ஹாலுக்கு வா, உனக்கு உபதேசம் பண்றேன்னு சொல்லல. ஏதாவது ஸ்பெஷல் உபதேசம் இருக்கான்னு பகவானை பொறுத்தவரை ஆத்ம வித்தியங்கிறத விட சர்வசாதாரணமானது எதுவும் கிடையாது. அது என்ன ஒரு ஸ்பெஷலா ஒரு டைம்ல உபதேசம் பண்றதுக்கோ ஒரு மைக் வச்சு லெக்சர் பண்றதுக்கோ இல்ல, ரொம்ப ஓன்லி ரியாலிட்டி. அது எங்க வச்சுதான் இல்ல, அது அந்த படிக்கட்டுலயே நின்றுண்டு. ஏன் அதுக்கு பதில் அடுத்த பாட்டுல இருக்கே அப்படின்ட்டான். பாட்டி அப்படி சொல்ல, அதுக்கு பதில் அடுத்த பாட்டுல இருக்கு. அடுத்த பாட்டுல என்ன இருக்கு? சிஷ்யன் இவ்வாறு கூற தேசிகன் மகிழ்ந்து நோக்கி, குருவுக்கு சந்தோஷம் வந்துதான். ஏன்னா யாரோ ஒரு ஜீவனுக்கு அந்த ப்ளோசமிங் வரது இருக்கு. நத்திங் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் தட். யாரோ ஒருத்தரோட ஹிருதயத்துல அந்த அனுபவம் வரது இருக்கு, அது ஆச்சரியம். அது இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறவாள்னா பகவான் பி எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும், சடனா பார்த்தா யாரோட நேரம் அப்படி பார்க்கும். அந்த பார்த்தவா கான்சியஸ்
ஏற்பாட்டாயின்னா அவன் அந்த நிலையிலதான் பகவான் திருஷ்டி அங்க விழும். எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறது அப்படி பார்க்கும். அது விஸ்வநாத சுவாமி கூட சொல்லுவான், பகவான் திருஷ்டி கிடைக்கவே கிடைக்காது எங்களுக்கு, நாங்கெல்லாம் சைடுல பேக் சைட்ல எல்லாம் உட்காந்துப்போம், புதுஷா வர டிவோட்டீஸ்க்கு முன்னால இடம் கொடுத்து பேக்ல உட்காந்துப்போம், அப்படி இருந்தும் யாராவது எங்க பக்கத்துக்கு வந்திருப்போம், அப்ப இப்படி கையை இப்படி இப்படி கபோலத்துல தலையில வச்சிருந்து அப்படி திரும்பி அப்படி பார்க்கும். அதனால அந்த போட்டோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, தலையில அப்படி கையை வச்சிருந்து அப்படி பேக் சைடு பார்க்க. அது என்ன ரெகக்னிஷன், அவ்வளவுதான். அது என்ன, அந்த ஜீவன் இதை ஆகர்ஷிக்கிறது, அது தெரியுது. ஏதோ ஒரு பக்குவமான அந்த வைப் வந்து இங்க தொடர்றது. தேசிகன் மகிழ்ந்து நோக்கி கிட்டவாயனவே அழைத்து பக்கத்துலவான் கூப்பிட்டு, துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராதவண்ணும் ஸ்வரூப ஞான நிஷ்டனாயிருப்பாயாகில் நீ செய்யும் உதவி. எந்த தடையினாலே, அஜானம் விபரீத ஜானம் சந்தேகம் சம்பாவனா அசம்பாவனா என்னெல்லாமோ தடைகள் சொல்றோமே, நமக்கு எதோ பிசிக்கல் பாடி உலகம் எல்லாம் தடசம் பண்ணும். நம்ம சந்தேகம், நம்ம மனசு, இல்ல நான் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு பிரமம் ஏற்படுறதே அதுவும் தடசம் தான். யாரு அடைஞ்சா அனுசியூதம் அந்த நிலையில நிக்கிறதுக்கு அடையல் கூட கிடையாது. என்ன நித்திய நிரந்தரம் அதுதான் இருக்கு. அடைஞ்சவனோட லட்சணம் என்னன்னா எல்லாரும் அதுதானே அப்படின்னு பாக்குறான். அவ்வளவுதான், தான் மாத்திரம் அது நான் நான் செல்ஃப் ரியலைஸ்டுன்னு தோணல அவனுக்கு. எல்லாரும் அதுவா தானே இருக்கான், எல்லாருக்குள்ளயும் அதுதானே இருக்கு, எல்லாரும் பூர்ணமா தானே இருக்கா அப்படின்னு தோன்றது. சர்வ பூதேஷு எஃப் பசியது, அது குரங்கா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பகவான் குரங்கு கூட பிரம்மோபதேசம் பண்ணித்தேன். பச்சையம்மன் கோவில்ல மாமரத்தோப்புல குரங்கு, ஒரு குரங்கு இறந்து போயிடுத்து தள்ளடிப்பட்டேன், அந்த குரங்கு குரங்குக்கெல்லாம் பகவான் ஞானோபதேசம் பண்ணிட்டான். யாரோ கேட்கிறா பகவானே குரங்குக்கு உபதேசம் பண்றேன், உங்களுக்கு தான் சொல்றேன் உங்களுக்கும் புரியறது இல்லை. உங்க நடுவுல யாரோ பிடிச்சுக்கிறா, குரங்குக்கு பிடிச்சுக்க முடியாதா, அதுக்குள்ளேயே அதே ஜீவன் தானே இருக்கு. அந்த புரிஞ்சுக்கிறதுங்கிறது புத்தினாலேயே புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ரொம்ப புத்திசாலிகள்லாம் புடிச்சுக்கணுமே, அவளை எல்லாம் கவனிக்கவே கவனிக்காது பல நேரம். யாரோ அந்த தோட்டத்துல வேலை பண்றவாள் எல்லாம் போய் பேசிட்டு இருக்குமா, அவள்கிட்ட எல்லாம் போய் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்குமா, பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் வருவா திரும்பியே பார்க்காதான் பகவான் சில நேரம். நாட் தட் இட்ஸ் கான்ஸ்டன்டா அப்படின்னு அர்த்தம் இல்லை, என்ன பகவானே அவாகிட்டே அவளுக்கெல்லாம் எல்லாம் தெரியும், போய் அவளுக்கெல்லாம் எல்லாம் தெரியும், அவள்கிட்ட என்ன பரிசேதா தெரியும், இவாள்கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்கோம். அந்த ஸ்வரூப ஞான நிஷ்டைக்கு என்னென்ன விக்னமோ அந்த விக்னம் எதுவும் தொடராத வண்ணம், அங்கதான் நம்ம ஜெயமே சாதனைனா, சில விஷயங்கள் நம்மளுக்கு விக்னம் உண்டாக்காம இருக்கிறது தான் சாதனை. ஆத்மாவை அடைய வேண்டியதில்லை, அது நித்திய சித்தமானது, நம்ம சொரூபமே அதுதானே. இன்னும் என்ன விக்னம் வரப்படுது, சரீரம் லோகம் மனசு இதெல்லாம் அந்த ஸ்வரூபத்துல வந்து கலந்து இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துட்டே இருக்கும். நான் அது நான் இது நான் அவன் நான் இவன் நான் அப்படி ஆக போறேன் இப்படி ஆக போறேன் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் அலைஞ்சுட்டே இருக்கோல்லையோ, அந்த உபாதி சம்பந்தத்தினால வரக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். அது எப்படி நிவர்த்தி பண்றது, அதுக்கு பகவான் கொடுத்தது. இதெல்லாம் வரபோது யாருக்கு வருது பாரு, எனக்கு வருது, நான் யாரு, நான்கிறதோட ஸ்வரூபம் என்ன, திருஷ்யத்தை விளக்குறதுக்கு பதிலா ஸ்வரூப ஸ்பூர்த்தியை கவனிச்சுக்கோ அப்படின்னு, அந்த ஸ்வரூப ஸ்பூர்த்தியை கவனிச்சுக்கோ, நான் யாரு நான்கிறதோட ஸ்வரூபம் என்ன. வேற எதையும் திருஷ்யத்தை விளக்க போனா அனந்தமா அது வந்துட்டே இருக்கும், அதுல எவ்வளவுதான் விளக்குறது. அதனால இதெல்லாம் யாரு தெரிஞ்சுக்கிறா, அந்த இருக்கக்கூடிய நம்ம யாரு உடல் உள்ளே தன்னுணர்ந்தார்க்கு, அந்த தன்மையை உணர்ந்து பாரு, அகங்கிற அனுபவத்தை உணர்ந்து பாரு, அருணாச்சல ஸ்வரூபம் ஹிருதயத்துல இருக்கு, தன்னில இருக்கு, அருணாச்சல ஸ்வரூபம் ஹிருதயத்துல. ஆர்திரம் ஜுவலதி ஜோதிர் அகமஸ்மி, ஹிருதயத்துல சொரிச்சிட்டு இருக்கு அகம் அகம் அகம். நல்ல ஈரனா எரியறதாம் நெருப்பு, ஈரனான நெருப்புன்னு கேட்டிருக்கீங்களா வேதம் சொல்றது, ஈரனா இருக்கிற நெருப்பு, நனைஞ்சிருக்கிற நெருப்பு, வெட்டா இருக்கிற நெருப்பு, ஃபயர் ஃபயர் விச் இஸ் வெரி வெட், சீதளம்னு அர்த்தம். அந்த சீதள அனுபவத்தை கவனி. சரீரம் சாப்பிட்டு தூங்கி விவகாரம் பண்ணி சாதாரணமா இருக்கட்டும். அண்ணாமலை சுவாமிங்க போறபோது பகவான் கொடுத்த உபதேசம், என்ன வேணா பண்ணு, உன்னை மறந்துடாது, உன்னை மறக்காம இரு, உன்னோட சொரூபத்தை விட்டு விலகாம இரு. சரீரத்துக்கு இது பண்ணு, அந்த அனுஷ்டானம் பண்ணு, இந்த அனுஷ்டானம் பண்ணு, உபதேசமே கொடுக்கல, உன்னை மறந்துடாது, உன்னோட ஸ்வரூபம் என்ன மறந்துடாது. தஞ்சாவூர் ஜானகி மாதா கல்யாணம் ஆயிடுச்சு சின்னத்துல, பகவான் கிட்ட வந்து கேக்குறா, கல்யாணம் பண்ணி கிரகஸ்த ஜீவிதத்துல இருக்க முடியலையே பகவானேங்க, எனக்கு சின்னத்துல ரொம்ப குழந்தையா இருக்கிறதே யோகத்துல பிரவர்த்தி வந்துடுச்சு. அதுக்கு ஒரு காரணமும் உண்டு, வீட்டுல என்னென்ன இருக்கோ பிச்சைக்காரா வந்தானா எடுத்து வாசல்ல போய் கொடுத்துடுவானா அந்த குழந்தையா இருக்கிறது. அப்ப வீட்டுல சிராத்தம் நடக்கிறது, அம்மா அப்பா சொல்லிருக்கா ஜானகி இன்னைக்காவது எதையும் கொடுத்துடாதேமா, எல்லாம் பிராமணாலாம் சாப்பிடணும், பிராமண போஜனத்துக்கு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கா. அந்த குழந்தை சரின்னு இருக்கு, யாரோ ஒரு சன்னியாசி வாசல வந்து நிக்கிறா, எது எது சமையல் பண்ணி வச்சானோ அதையெல்லாம் எடுத்துட்டு போய் அப்படியே யாரும் பார்க்கல அப்படியே போய் அவருக்கு துணி துண்டில் போட்டு அவர் என்ன பண்ணார், நாக்கில் ஏதோ எழுதி விட்டார் மந்திரம் ஏதோ. அப்போதுலேருந்து யோக பிரவர்த்தி சின்னத்துலேருந்தே வந்துவிட்டோம். அது பெருசான பிரமம். அவ அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்து அக்கா இருந்து போயிட்டா, அவ அப்படியே கல்யாணம் ஆயிடுத்து, திருப்பி அவருக்கு கணபதி கல்யாணம் பண்ணி கொடுத்து கிரகஸ்தாசிரமத்துல தன்னால சேர்ந்திருக்கவும் முடியல, விடவும் முடியல. அது ஒரு கஷ்டம். பகவான் கிட்ட வந்து மலையில போய் பகவான் கிட்ட ஒரு தனிமையில ஒரு சந்தர்ப்பம் நெறிச்சோடனே அபூர்வமா சில பேருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். மலையில போய் பகவான் கிட்ட கேட்கிறான், பகவானே எப்படி இருக்கிறது பாரு, என்ன கஷ்டம், கிரகஸ்தாசிரமத்துல இருக்க முடியல பகவான், மனசோ யோகத்துல பிரவர்த்திச்சுட்டே இருக்கு. பகவான் சொன்னா, அதையே கடவுளா பார்க்க வேண்டாமோ அப்படின்னு, பகவான் ஈஸ்வரனா பார்க்க வேண்டாமோ அப்படின்னு. அப்படி எல்லாம் ஆனாலும் என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலையே பகவானே, உன் உடம்பை உலகத்துக்கு கொடுத்துடு, ஒன்னு எனக்கு கொடுத்துடு அப்படின்னு அம்மா சொல்ற. அந்த க்ஷணத்துல என்னோட கான்ஃபிளிக்டே உள்ளேந்து போயிடுது. உடம்பு லோகத்துல பிரவர்த்தி விவகாரம் எல்லாம் பண்ணட்டும், அந்த சரீரத்தை இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும், தியானம் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், ஒன்னும் கவலைப்படாதே. யாருக்கு முடியுமோ அவளுக்கு அந்த மாதிரி இருக்கிற நியதி இருக்கிறவா பண்ணட்டும், இல்ல ஒரே வேலையா இருக்குன்னு சரி வேலை பண்ணட்டுமே. அந்த வேலைக்கு நடுப்புலயே ஹிருதயஸ்தானத்துல யோ அந்தர்ஜோதிரேவையான்னு பழகிக்கணும், கவனத்தை உள்ள திருப்பின்றே இருக்கணும், கவனத்தை உள்ளேந்து விட்டுடாம இருந்தா போற சரீரம் வேலை பண்ணட்டுமே, கவனத்தை ஸ்வரூபத்துல திருப்பி விடும். சரீரத்திலேந்து இந்த உணர்வை பிரிச்சுக்கிறதுக்கு பழகிக்கோ அப்படின்னு. சர்வ கர்மாணி அபி சதா குருவானா அப்படிங்கிறார் பகவான் கீதையில. சர்வ கர்மாணி அபி சதா குருவானா மத் வியபாஸ்ரயா மத் பிரசாதாத வாப்னோதி சாஸ்வதம் பதம் அப்படின்னு. என்னென்ன கர்மா இந்த சரீரத்துக்கு நியதி படி போர்ஸ் இருக்கோ அது எக்ஸாஸ்ட் ஆகட்டும், அது பாட்டு பண்ணிட்டே இருக்கும், பிராரப்தப்படி அந்த கர்மா எல்லாம் நடக்கட்டும், நீ என்னிலேயே இரு, என்னோட கிருபையை ஆசிரியச்சென்று நீ பூர்ணமா இருக்க முடியும். அத் பிரசாதாத வாப்பு நோக்கி அந்த சரீரத்தையும் உலகத்தையும் நம்ம கழட்ட முடியாது. சரீரத்தை உலகத்தை யாரு பார்க்கறான்னு கவனத்தை அங்கதான் திருப்பணும். உடம்பு உலகம்னு ரெண்டு விஷயம் நம்ம முன்னால பகவான் சொன்னார், உலகம்ங்கிறது உடம்போட பார்ட்டு, பார்ட்டு தானே, உடம்பே உலகத்துக்குள்ள இருக்கு, உலகம் உடம்புல இருக்கு, எது எதுல இருக்குன்னு சொல்ல முடியாது. உடம்பு இருந்தா தான் உலகத்தை பார்க்க முடியும் இல்லையா, கண்ணால பாக்குறது, கேட்கறது, மணக்கிறது, ருசிக்கிறது, ஸ்பர்சிக்கிறது, இதுதானே வேர்ல்டு. அஞ்சு இந்திரியங்கள் இருக்கிறதுனால இப்படி தெரியறது, இனி ஆறாவது ஒரு இந்திரியம் இருந்தா என்ன தெரியுமோ தெரியாது. சில பிராணிகளுக்கு ஒரு இந்திரியம் ரெண்டு இந்திரியம் எல்லாம் தான் இருக்கு, அவளோட வேர்ல்டே வேற. நமக்கு அஞ்சு இந்திரியம் இருக்கிறதுனால நம்ம இப்படி பார்க்கணும். சப்தாதி ரூபம் புவனம் சமஸ்தம், சப்தாதி சத்தேந்திரிய விருத்தி பாசா, சத்தேந்திரியானாம் மனசோவசேஷியாது மனோமயம் தத் புவனம் வதாம. மனசு உதிக்கிறத பிரபஞ்சம் உதிக்கிறது, மனசு அடங்கிறத பிரபஞ்சம் அடங்கிறது. தினமும் தூக்கத்துல பாக்குறோம், மனசு விரியற போது பிரபஞ்சம் காணப்படுறது, மனசு அடங்குற போது பிரபஞ்சம் மறைஞ்சு விடுறது. மனசுலயே பிரபஞ்சத்தை பாக்குறோம். மனோமயம் தத் புவனம் வதாம. அப்ப இந்த பிரபஞ்சமோ உலகத்தையோ நம்மளால உபேட்சிக்க முடியாது. ஞானம் சந்நியாச லட்சணம், உபேட்சிக்கு சந்நியாசம்னா ஞானம்தான். நான் யாரு, என்னோட ஸ்வரூபம் என்ன, நான்கிற உணர்வோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்க்க, அந்த உணர்வு சரீரத்தில இருந்து மனசுல இருந்து புத்தியில இருந்து பிரிஞ்சு சுதந்திரமா ஜுவலிக்கும். இந்த அகம் விருத்தி இருக்கே, அகம் விருத்தி அகம் ஸ்பூர்த்தியாகும், அகம் போதமாகும், எல்லை இல்லாம பிரகாசிக்கும். அதான் நேத்திக்கு பகவான் சொல்லிட்டு எல்லை அற ஒளிரும் அப்படின்னு, அனந்தமா பிரகாசிக்கும் அந்த எல்லை அற ஒளிரும். அதுக்கு உலகுக்கு ஆதாரமாய் உருவற்று ஆறும் உணர்ந்தார் உண்மை ஈதாகும். ஞானத்தை அடைஞ்சவாளுக்கு இதுதான் லட்சணம். பாக்கியமான லட்சணங்கள்லாம் சொல்ல முடியாது. பாக்கியமான லட்சணங்கள்லாம் நம்ம வேணா யாருக்கு வேணா இமிட்டேட் பண்ணலாம், ஏமாந்து போயிடலாம். ஓல்டு ஹால்ல சிலோன்ல இருந்து ஒரு சன்னியாசி வந்திருந்தார். பகவான் கிட்ட வந்து பார்த்தா ரொம்ப பக்குவியானவர். தினமும் பகவான் முன்னால உட்காந்து பத்மாசனத்துல உட்காந்து கண்ணை மூடி அப்படி தியானத்துல உட்காந்துப்பார். தியானத்துல உட்கார்ந்தாலே ரெண்டு கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுமா அவருக்கு. நம்ம எந்த ஃபீல்டுலயா இருந்தாலும் நம்ம ஃபீல்டுல நமக்கு பொறாம இருக்கதான் இருக்கும். பண்டிதர்களா இருந்தா பண்டிதர்கள், ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் வந்தோன்னு அவன் நம்மளை விட மெடிடேஷன் பண்றானோ பாத்துட்டே இருப்பான். இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டு, இந்த ஆசிரமத்துக்குள்ள எல்லாம் இருக்கிற மாதிரி அசூய வேற எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. வேர்ல்டுல சொல்றேன்னு நினைச்சுக்கப்படாது. இந்த சாதகர்களை மாதிரி அசூய உள்ளவா வேற யாரும் கிடையாது. மேக்சிமம் கிரிட்டிசிசம் ஸ்கேண்டல்ஸ் இதெல்லாம் இங்கதான். நிறைய சாதகர்கள் சேர்ந்து இருந்தாருனாக்கா எல்லாரும் என்ன, நமக்கு மனசு பார்க்க தெரியுமோ இல்லையோ, பரதியார் மனசு பார்த்துட்டே இருப்போம். அது ஒரு காம்படிஷன் அங்க இல்ல. நான் முன்னால போனேனா, அவ முன்னால போனாலா பார்த்துட்டே இருப்பான். இவர் இந்த சுவாமி வந்து தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா, கவனிச்சுட்டு இருக்கா. அவரு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. நம்ம ஸ்துதிப்போம் இல்லாட்டா நிந்த பண்ணுவோம். ரெண்டுமே ஒண்ணுதான் வாஸ்தவத்துல. ஸ்துதிக்கிறதும் நமக்கு அவள மாதிரி ஆகணும்னு ஆசை, அதனால ஏதோ நல்லதை ஸ்துதிச்சுட்டு போறோம். அதனாலதான் பாகவதத்துல கிருஷ்ணன் உத்தவ உபதேசத்துல சொல்றார், யாரையும் ஸ்துதி பண்ணாதே நிந்தையும் பண்ணாதே, எல்லாரையும் ஆத்மாவா பாரு. ந பிரசம்சேத்து ந கர்ஹயேத் விஸ்வம் ஏகாத்மகம் பஷ்யன் பிரகிருத்தியா புருஷேனச்ச. இவர் தியானம் பண்ணிருக்க நிறைய பேர் கவனிச்சுருக்கா. ஒரு பக்தர் ரொம்ப நேரம் பார்த்தார். அவர் எப்ப தியானத்துல உட்கார்ந்தாலும் இவர் கண்ணீர் வரும். ஒரு நாள் இந்த பக்தர் பகவான் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கிறவர், மலை மேல பகவான் கிட்ட போறத நேக்கா டைம் பார்த்து பேசணும். என்னக்கா இவாளுக்கும் தெரியும், நம்ம ஏதாவது உளறி விடுவோம், அப்புறம் அது பிரேக் ஆகும் தெரியும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பகவானே அப்படி அப்படின்னு சொல்லி, அந்த சிலோன்ல இருந்து ஒரு சுவாமி வந்திருக்காரோ இல்லையோ பகவான் தெரியாதா, நம்ம எதுக்கு வரம்பு போடுறோம்னு. அந்த சிலோன்ல இருந்து ஒரு சுவாமி வந்திருக்காரே, அவர் கவனிச்சுட்டே இருக்கேன். அவர் தியானம் பண்ண உட்கார்ந்தா கண்ணுல கண்ணீர் வந்துட்டே இருக்கு. அவர் பகவான் உண்மையே பதில் சொல்ல, பகவான் போயிட்டே இருக்கு முன்னால. அப்புறம்தான் இவரோட தாபம். பகவான் பதிலா சொல்லாதப்போ, நான் எவ்வளவு நாளா தியானம் பண்றேன் பகவானே, எனக்கு ஒண்ணும் கண்ணீரும் வரமாட்டேங்கிறது, எனக்கு எதுவும் வரமாட்டேங்கிறது, எவ்வளவு நாளா நான் பகவானை தியானம் பண்றேன். பகவான் சொல்லு, நீ எதுக்கு போய் அவரை பாக்குற, நீ ஒன்ன பாரு. பகவானோட யூஷுவல் பதில் அவருக்கு தெரியும், எதுக்கு நீ அவரை பாக்குற, நீ ஒன்ன பாரு. நீ அவரை பார்க்க வந்திருக்கியா, ஒன்ன பார்க்க வந்திருக்கியா, பருத்தியார விஷயத்துல எதுக்கு தலைப்படுற. அப்ப இவர் திருப்பி கேட்க, இல்லே பகவானே, அவருக்கு எப்படிதான் இப்படி ஒரு கண்ணீர் படுத்து, அவர் கண்ணில கோளாறு இல்லைன்னு உமக்கு என்ன தெரியும், அவர் கண்ணில கோளாறு இல்லைன்னு உமக்கு என்ன தெரியும் அப்படின்னு. வெளியில பாக்குறது நமக்கு சுவாவம், எதுக்கும் நம்ம வெளியில கவனம் போயிட்டே இருக்கு, நம்ம தெரியாம எதுலையோ மனசுப்படும், உலகத்துல போயிடும், உடம்புல போயிடும். அதுதான் தேக வாசனை, லோக வாசனை, சாஸ்திர வாசனை. மூணு வாசனை சொல்ற, தேக வாசனா, லோக வாசனா, சாஸ்திர வாசனை. தேகத்தை போஷிப்பிக்கிறது, தேக சுகத்தை பார்த்துக்கிறது, லோகத்தை பார்த்துட்டே இருக்கிறது. இதெல்லாம் விட்டு அத்தியாத்மத்துக்கு வந்தா இந்த புஸ்தகம் படிச்சீங்களோ, அந்த புஸ்தகம் படிச்சீங்களோ, அந்த புஸ்தகத்திலேயே போயிட்டு புஸ்தகம் மனசுல வந்துட்டே இருக்க முடியும். அந்த புக் எப்படியே மனசுல வந்துட்டே இருக்கும், நமக்கு தெரியாத அதோட தோஷம். நாள் ஆனப்புறம்தான் தெரியும், யூ ஆர் இன் ஹலூசினேஷன் தெரியும், இருக்கிறது இருப்புல இருக்கல, ஒரு வார்த்தைகள் தான் இப்படியே மைண்ட்ல வந்துட்டு இருக்குன்னு தெரியும். அந்த நிச்சலம் வரலன்னு தெரியும். புஸ்தகத்தை எல்லாம் எடுத்து லாஸ்ட்ல எங்கேயா போட வேண்டி வரும், எல்லா புஸ்தகத்தையும் உபேட்சிக்க வேண்டி வரும், சாஸ்திரங்களெல்லாம் எடுத்து போட வேண்டி வரும். சாஸ்திரம்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய பாரமா போயிடுமா, கழுதேங்கிற கர்த்தபாயத்தை, கர்த்தபானா கழுதே, அது ஒரு விக்னமா இருக்கும் நமக்கு சாஸ்திர வாசனை. இது எதுக்கும் நம்ம கவனம் போகாம இருக்கணும். நாம் இதெல்லாம் யாரு அனுபவிக்கிறோம், எல்லா விஷயங்களையும் யாரு பாக்குறா, யாரு தெரிஞ்சுக்கிறா, என்னோட ஸ்வரூபம் என்ன, நான்கிற அந்த உணர்வோட ஸ்வரூபம் என்ன, அந்த உணர்வுல கவனத்தை வச்சுட்டு அந்த அகம் அகம் அகம்னு சதா அபரோக்ஷமா நமக்கு அனுபவத்துல இருக்கு. சென்டர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க என்ன பண்ணினாலும் அதுல நின்றுன்னு தான் பண்ண முடியும் இல்லையா. சாப்பிடுறதுனாலும் அதுதான் சாப்பிடுறது, தூங்குறதுனால அதுதான் தூங்குறது, பாக்குற போது அதுதான் பாக்குறது. சதா எல்லா விவகாரத்துக்கும் சென்டரா இருக்கு. அப்ப அதை ஆராதிக்கிறதுக்கு என்ன வேணும், எல்லாத்தினாலையும் ஆராதிக்கிறது. யோக வாசிஷ்டத்துல பரமேஸ்வரன் வந்து உபதேசம் பண்றாரு, வசிஷ்டருக்கு, சகல இந்திரிய வியாபாரங்களாலேயே ஆத்மாவாகிற தேவனை ஆராதனை பண்ணு, மனசுல வர சகல சலனங்களாலையும் ஆத்மாவாகிற தேவனை ஆராதனை பண்ணு, சரீரத்துல வர சுகத்தினால மாத்திரம் இல்லை, மகா வியாதிகள்லாம் இருக்கே அந்த வியாதிகள்னால ஆத்மாவை ஆராதனை பண்ணுங்கிற. அப்படின்னா இதெல்லாம் யாரு எந்த அனுபவிக்கிறவனுக்கு இதெல்லாம் வர்றது, அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கான், எல்லா அனுபவ ரூபமாவும் அவன் தான் இருக்கான். சுக ரூபத்துல ஆத்மா தான் இருக்கு, வேதனையோட ரூபத்துல ஆத்மா தான் இருக்கு. ஜட சரீரத்துக்கு வலிக்காதே, அப்ப இந்த வலியோட பேசிக் சோர்ஸ் என்ன, வேதனை. உடம்புக்கு வலிக்கிறதுன்னா யாருக்கு வலிக்கிறது, உடம்புக்கா வலிக்கிறது, உடம்புக்கு வலிக்குமோ இல்ல, மனசுக்கு, மனசுக்கு மட்டுமா வலிக்குமோ, அந்த வலியோட சோர்ஸ் எங்க இருக்கு. அப்படியேன்னு போனால் எல்லாம் ஸ்வரூபத்துல தான் நிக்க போறது, கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, மூக்கால மணக்கிறது, நாக்கால ருசிக்கிறது, தொக்கால ஸ்பர்சிக்கிறது, எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற சித், அந்த சித்தை சதா கவனிக்க என்ன, வைதிக சம்பிரதாயம் பூரா இதுல அடங்கிடுது. நம்ம அனுஷ்டானங்கள் பண்றது, பிராணாக்னிஹோத்திரம் பண்றது, சாப்பிடுற போது பிராணாய ஸ்வாஹா எல்லாம் சொல்றது எதுக்குனாக்கா, அந்த சாப்பிடுறது உள்ள இருக்கிற பகவானாக்கும் சாப்பிடுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குதான். தூங்குறது பகவானாக்கும் தூங்குறார், நானே இல்லை, நான் உதியாதுள்ள நிலைங்கிறது சதா பக்தி மார்க்கத்துல பரிசீலனம் பண்ற போது எல்லாம் பகவான் தான் பண்ணிட்டு இருக்கார். காயேன வாசா மனசா இந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தேகே சுபாவாத் கரோமி எத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய் இது சமர்ப்பயாமி. அதுல இந்த கரோமிங்கிறத எடுத்துட்டா போறோம், நான் பண்றேன்னு இல்லை, சரீரத்தினால மனசினால இந்திரியங்கள்னால புத்தியினால மனசினால எப்பவும் பண்ணக்கூட்ட சகல விவகாரங்களும் ஆத்மாவில் ஆரோபணம் பண்ணாம இருங்க. இதெல்லாம் பிரகிருதேக கிரியமானி குணைகி கர்மானி சர்வேஷா, எல்லாம் பிரகிருதியில நடக்கிறது, எதுவும் ஸ்வரூபத்தை ஸ்பர்ஷமே பண்றதில்லைன்னு தெரிஞ்சதானால் நீ ஒன்னும் ஸ்பெஷல் சாதனை எதுவும் பண்ண வேண்டாம், நீ முக்தந்தான். முக்திங்கிற அபிமானம் வேண்டாம், அந்த அபிமானம் ஒரு விகல்பம் தான். முக்திங்கிறது உன்னோட ஸ்வரூபம், நீ மாத்திரம் முக்தன் இல்லை, எல்லாரும் முக்தர்கள் தான். சகல வஸ்துக்களும் அதுதான், சகல பேரும் அதுதான், எல்லாரும் அந்த பகவத் ஸ்வரூபமா தான் இருக்கா. அந்நியமா யாரையுமே பார்க்க முடியாது. பந்தம் இருக்கோ அப்படின்னு கேட்கறதே பகவான், யாருக்கு பந்தம்? அப்படி எல்லாரையும் அந்த நித்திய முக்த வஸ்துவாவே பகவான் பார்த்தது தான் முக்தமா இருக்கு. ஒரு ஸ்பெஷாலிட்டி தனக்கும் வச்சுக்கல, பிரதியாருக்கும் வச்சுக்கல, எல்லாரையும் அந்த வஸ்துவாவே பார்த்து தான் அதுவாவே இருந்து நம்மளே அதுவா இருக்கவும் பண்ணிட்டு. அதனால அந்த அபிமானத்தோட மூலத்தை பிறப்பிடத்தை நாட, அந்த அபிமானம் உதிக்காம இருக்கிற அந்த கேவல சம்வித் உணர்வு, அந்த உணர்வு மட்டுமா இருக்கக்கூடிய நிலைக்கு தான் சகஜ சமாதி, சகஜ நிர்விகல்பஸ்திதி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கீரமுட்டின்னு சொல்லுவான் வார்த்தை ஒண்ணு, என்ன வெட்டினாலும் உடையாத ஒரு மரத்து கீரமுட்டின்னு. அந்த மாதிரி சாஸ்திர விஷயமாவும் எல்லாருக்கும் ஏற்பட்டு ரிக்வெஸ்ட். இந்த குழந்தைகளே விளையாட்டுக்கு ஒரு பதில் கிடைக்காத கேள்வி கேட்கணும்னாக்க, முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, மரத்திலேருந்து விதை வந்ததா, விதையிலேருந்து மரம் வந்ததா, பதில் இல்லாத ஒரு குவெஸ்டின் மாதிரி தோணும். வாஸ்தவத்துல ஈஸியான ஆன்சர் இருக்கு. ஆச்சாரியோட பாஷ்யத்தில் இந்த கேள்வியை கொண்டு வர, வித்து மரம்னு கேள்வி. அவர் சொல்ற, இந்த வித்தை உடைச்சு போடு, மரத்தை வெட்டி போடு, ரெண்டும் மண்ணா போகும். மிருத்திகே தேவ சத்தியம். ஒரு வஸ்து ரெண்டா வேஷம் போட்டுட்டு உன்னை ஏமாத்துறதே தவிர ரெண்டே இல்லை. நீ ரெண்ட வச்சுட்டு இதுல இருந்து இது வந்துதா, இதுல இருந்து இது வந்துதான் கேக்குற. ஒண்ணுல கோழி இருக்கு, இல்லாட்டா முட்டை இருக்கு, ரெண்டுமா இருக்காதே. ஒரு கோழி இன்னொரு முட்டை தான் இருக்கும் இல்லையா? புரியுறதா? ஒரு ஒண்ணுதான் இருக்க முடியும், ரெண்டு இருக்க முடியாது. இது அதுவா இருக்கும், அது இதுவா இருக்குமே தவிர இதுவும் அதுவா இருக்க முடியாது. பின்ன சந்தேகம், இன்னும் என்ன டவுட்டு? ஒரு வஸ்து தான் இருக்கு, அந்த வஸ்து இந்த வருஷத்துலயோ அந்த வருஷத்துலயோ இருக்கு. அப்படித்தான் இதுல இருந்து அதுவோ அதுல இருந்து இப்போ ஒண்ணும் வரல. ஒரு வஸ்து ரெண்டா தோன்றது அல்டிமேட்டா சயின்ஸுக்கே இருக்கிற ப்ராப்ளம். ரிலேட்டிவிட்டி இதுல இருந்து தான் வருது. ஆபேட்சிகதான்னு லாஸ்ட்ல எல்லா க்வெஸ்சன்ஸுக்கு வந்து எனக்கு இது இதை டிபெண்ட் பண்றது, இது இதை டிபெண்ட் பண்றது, டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேள்வியாக்கும் விதிமதி வெல்லும் விவாதம். தமிழ்நாட்டுல பட்டி மன்றம் போடுறதுக்கு நல்ல வேலை. விதியா மதியா? விதியால் மதியை வெல்லலாமா, மதியால் விதியை வெல்லலாமா? ஒரு கேள்வி. செல்ஃப் எஃபர்ட் ஆர் டெஸ்டினி? ஃப்ரீ வில் ஆர் டெஸ்டினி? இது அநேக டைமென்ஷன்ல இதுக்கு பதில் வேணும். பகவான் ரொம்ப ஈஸியா கதையை முடிச்சிடும். யாருமே இப்படி ஆன்சர் பண்ணதா தெரியல. மகான் அந்த பூர்ண நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிலை கொடுக்க முடியும். விதியா மதியா? இதுக்கு பகவான் பதில் கொடுக்கறது பாருங்க. விதிமதி மூல விவேகம் இல்லார்க்கே விதிமதி வெல்லும் விவாதம். விதிமதிகளுக்கு ஓர் முதலாம் தன்னை உணர்ந்தார் அவை தணந்தார் சார்வரோ பின்னும் அவை சாற்று. விதிமதி மூல விவேகம் இல்லார்க்கே விதேகே பிரயத்னசிச்ச கோபி வாத தயோர் துவயோர் மூலம் அஜானதாம் சியாத். விதேகே பிரயத்னசிச்ச மூல வஸ்து சஞ்சானதாம் நைவ விதிஹி நயத்னஹ. விதியும் இல்லை யத்னமும் இல்லை. விதேகே பிரயத்னசிச்ச மூல ரூபம் விதிமதி மூல விவேகம் இல்லார்க்கே. இந்த விதியும் மதி யாருக்கு? டெஸ்டினி தான் நம்மளோட பெரிய ஒரு ப்ராப்ளம். ஒரு பக்கம் பகவான் அம்மாவுக்கு அது உபதேசம் கொடுத்தது, அதுலேருந்து நிறைய பேர் பிலாசபியே பண்ணிவிட்டாரு. அம்மாவுக்கு பகவான் பவிழக்குன்றில் அம்மா வந்து அழுது 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 பகவானை கூப்பிட்டது, திரும்பி மதுரைக்கு வந்துடு அப்படின்னு கூப்பிடுறது. அப்ப பகவான் எழுதி கொடுத்தது, அவரவர் பிராரப்தப்படி அங்கங்கு இருந்து, அப்படின்னா ஒருத்தரோட ஹிருதயத்திலேயே இருந்துட்டு அந்த ஈஸ்வரன் ஆட்டி வைக்கிறான். அவன் இச்சை இல்லாம ஒண்ணும் நடக்காது. எது எது நடக்க விதிச்சிருக்கோ அது என்னதான் பண்ணினாலும் நடந்தே ஆகும். எது எது நடக்க விதிக்காததோ நீ என்ன பண்ணாலும் நடக்காது. அதனால் மௌனமா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு எழுதி கொடுத்து இந்த பிலாசபி நம்ம எத்து நமக்கு என்ன ப்ராப்ளம்னா நம்ம ராங் சென்டர்ல இருக்கோம்னு அங்க ரெஜிஸ்டர் ஆயிடும். இது டெஸ்டினி ஒரு பக்கம். டெஸ்டினி நம்ம பார்த்தோம்னா லைஃப்ல ஒரு டைம்ல நம்ம வந்து ஃப்ரீ வில்லுக்கு ஓட்டு போடுவோம். நமக்கே பார்க்கலாம் நல்ல யங்ஸ்டர்ஸா இருக்கிறது நல்ல பலமா இருக்கிறது என்ன டெஸ்டினி எல்லாம் என்னோட இச்சையினாலே சார். அதுக்கப்புறம் ஒரு பாதி வயசுக்கு அப்புறம் நம்மளே டெஸ்டினிக்கு ஓட்டு போடுவோம். மகாபாரதத்துல பெரிய ரெவல்யூஷனரி பீஷ்மர் இல்லையா, அவரை மாதிரி நடுங்குவாளா எல்லாரும். 18 நாள் யுத்தத்துல 8 நாள் அவரே தனியே யுத்தம் பண்ணியிருக்கார். 18 நாள் 9 நாள் 9 நாள் யுத்தம் அவரோட மீதி எல்லாருமா சேர்ந்து 9 நாள். அவருக்கு ஒரு விதத்துல சொன்ன த கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் ஃப்ரீ வில் என்னக்கா அவர் இச்சிக்கிறது தான் மரணம் வரும் அப்படி இருக்கிறவர். லாஸ்ட்ல அம்பு படுக்கை மேல படுத்துட்டு இருக்கார் சரசையில. தர்மபுத்திரர் அழறார். எதுக்கு அழறாருனாக்க என்னால இந்த யுத்தம் வந்துடுதே, இவ்வளவு பேர் இறந்து போயிட்டானே. வியாச பகவான் ஸ்ரீகிருஷ்ண பகவான் எல்லாரும் உபதேசம் பண்ணினா தர்மபுத்திரர்கிட்ட, இதெல்லாம் டெஸ்ட், இது நடக்க வேண்டியதுப்பா, நீ ஒரு காரணமா இருந்தே அவ்வளவுதான், உன்னால ஒன்னும் தப்பிச்சுக்க முடியாது. அதனால ஒன்னால நடந்ததுங்கிற அஜ்ஞானத்தை விடு அப்படின்னு உபதேசம் பண்ணா. அப்போ இவருக்கு ஒன்னும் வயசல. ஏன்னா எல்லாருக்குமே அவளுக்கு ஒரு ஒரு பாவனையில ஒரு டீச்சர் இருப்பான், அந்த டீச்சர் உபதேசம் பண்ணாதான் அவளுக்கு தகும். தர்மபுத்திரரை பீஷ்மர் கிட்ட கூட்டின்னு போறார், கிருஷ்ணனே கூட்டின்னு போறார். அது பாகவதத்துல அதோட ஒரு போர்ஷன் வரது பார்க்கலாம், ரொம்ப டச்சிங்கா இருக்கும். கிருஷ்ணன் முன்னால வந்து நிக்க பீஷ்மருக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. இவாளையெல்லாம் பார்த்து சொல்றா, தர்மமே ரூபம் பூண்டவன் ராஜாவா இருக்கான், பலமே ரூபம் பூண்டவன் சகாயத்துக்கு பீமன் இருக்கான், எல்லாரையும் விட பெரிய தனுர்தாரி கூட இருக்கான், நகுலன் சவத சகதேவெல்லாம் பெரிய அதிசயமான புத்திசாலிகள், சாட்சாத் கிருஷ்ணன் சகாயம் பண்றதுக்கு இருக்கான். இவ்வளவும் இருந்து இவளுக்கு கஷ்டம் இல்லாத காலமே இல்லை. காலோகி துரதிக்ரமஹ. அப்புறம் பீஷ்மருக்கு ஏதோ தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ற, கிருஷ்ணன் யாரோ தெரியுமா அப்படிலாம் சொல்ற. அதெல்லாம் ஒன்னும் காதலியே போல தர்மபுத்திரருக்கு லாஸ்ட்ல நிறைய உபதேசம் பண்ணின்னு சொல்ற. ஒரு கதை சொல்றேன் உனக்குங்கிற, மங்கி கீதான்னு பேர் இருக்கு அந்த கதை. மங்கின்னா இங்கிலீஷ்ல இருக்கிற மங்கி இல்ல, மங்கின்னு ஒருத்தர். அந்த மங்கி வந்து ஒரு மாட்டு வண்டி, ரெண்டு காட மாடை கட்டின ஒரு மாட்டு வண்டியில கொஞ்சம் அரிசி மூட்டை, கொஞ்சம் கறிகாய், கொஞ்சம் பருப்பு, என்னென்னோ சாமானங்கள்லாம் வச்சுட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கான். அந்த மங்கி வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கான். போற வழியில இவனோட இமேஜினேஷன், இவன் நினைச்சுக்கிறான் இந்த சாமானத்தை எல்லாம் வித்து நான் நிறைய பணம் பண்ணுவேன், அந்த பணத்தை எல்லாம் வச்சுன்னு இன்னமும் மாட்டு வண்டி வாங்குவேன், இன்னமும் சாமானங்கள் வாங்குவேன், நிறைய பேரை எனக்கு கீழே வேலைக்கு வைப்பேன், பெரிய வியாபாரம் சேர்த்துப்பேன், பெரிய இண்டஸ்ட்ரியா போயிடும். அப்புறம் அந்த பணத்தை எல்லாம் வச்சுன்னு நான் சின்னதா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு படை தயார் பண்ணுவேன், நான் இந்த ஊருக்கு பிரமாணி ஆயிடுவேன். அப்புறம் சின்ன படை தயார் பண்ணி அந்த படையை வச்சுட்டு சாமந்த ராஜாக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த சாமந்த ராஜாக்கு கொஞ்ச நாளைக்கு ஹெல்ப் பண்ணி அப்புறம் நானே ஒரு சாமந்த ராஜா ஆயிடுவேன். அப்புறம் சக்கரவர்த்திக்கு நான் கொஞ்சம் போய் ஒத்தாசையா இருப்பேன், அப்படி வந்து வந்து சக்கரவர்த்தியோட ஈக்குவல் ஆயிடுவேன். நான் படையில பலத்துல இவனுக்கு இருக்கிறது கொஞ்சம் அரிசிதான் மாட்டு வண்டி. ஆனா இவனோட இமேஜினேஷன் இப்படி ஆன் விங்ஸ் போயிட்டே இருக்கு. நான் அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், அதை அடைஞ்சிடுவேன், லாஸ்ட்ல சக்கரவர்த்தி ஆயிடுவேன் வேற. இப்படி இமேஜினேஷன் இமேஜினேஷன் போயாச்சு, நாட்டு வண்டி ஓட்டிகிட்டே இருக்கான். இந்த இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நடுப்புல வழியில படுத்துட்டு இருக்கிற ஒரு ஒட்டகத்தை இவன் பார்க்கல. பெரிய ஒட்டகம், ஒட்டகம்னா ஒரு ரெண்டு கால மாடோட ஒசரம் இருக்கு ஒட்டகம், பலிஷ்டகாய. அந்த ஒட்டகம் என்ன பண்ணிட்டு, அந்த ஒட்டகத்தோட பேக்கில் இருக்குமே அப்படி சிவலிங்க மாதிரி, அது வந்து இந்த மாட்டு வண்டியோட நுகத்துல போய் மாட்டின்னு கொடுத்து அந்த ஒட்டகம் சட்டுன்னு எழுந்திருந்தது. எழுந்திருந்ததுன்னா இந்த ரெண்டு காலையும் இப்படி தொங்கிது கீழே, அதையும் இழுத்துண்டு இந்த வண்டியில இருக்கிற சாமானத்தோட மங்கி கீழே கமந்தாச்சு. எல்லா சாமானமும் போயிடுச்சு. வண்டியை இழுத்துண்டு ஊரு பூரா இந்த ஒட்டகம் ஓடி தாசன் ரெண்டு காலையும் செத்து தொங்கறது இப்படி. இந்த மங்கி இப்படி பார்த்துட்டு இருக்கான். அவன் சொல்றான், இருக்கிற காலமாலையும் வண்டியும் வச்சுட்டு நான் எங்கேயோ போனேன், வழியில படுத்துட்டு இருக்கிற ஒட்டகத்தை நான் பார்க்கலையே, இந்த ஒட்டகம் தான் சத்தியம், காலமாடு சத்தியம் இல்லை, இந்த ஒட்டகம் எழுந்திருக்கிற வேறதான் நம்மளோட அம்பிஷன், நம்மளோட எஃபர்ட், நம்ம ஃப்ரீவில் எல்லாம். லைஃப்ல என்னைக்கோ ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் ஒட்டகம் எழுந்திருக்கும். அந்த ஒட்டகம் எழுந்திருக்கிறத நம்மளோட அச்சீவ்மெண்ட், அட்டைன்மெண்ட், சக்சஸ் எல்லாம் கவுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் தர்மபுத்திரிட்ட கேக்குறான், புரிஞ்சுதாப்பாங்கிற வியாக்கியானம் என்னன்னாக்கா, பீஷ்மரே சொல்றாரு, வச்சுங்களேன், நான் தான் அந்த மங்கி, எங்க அப்பாவுக்காக ரொம்ப மோசமான ஒரு காரியம் பண்ண வேண்டி வந்தது, பிதிர்காமத்துக்கு பெண்ணு தேடின்னு போக வேண்டியது, சத்யவதியை கல்யாணம் பண்ணியாச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நைஷ்டிய பிரம்மச்சாரியா பிரதிஜை எடுத்து, சரி அப்பவும் காட்டுக்கு போகணும் தபஸ்கொண்டு போகல, அங்கேயே இருந்துட்டு அதுல பிறந்த விசித்திர வீரின் சித்ராங்கதன், அதுல ஒருத்தன் ரெண்டு ரெண்டு காலை, அது ரெண்டையும் வச்சு நான் வண்டி ஓட்டினேன். அதுல ஒண்ணு வந்து ராஜேஷ்மா வியாதி வந்து போயிடுத்து, இனி ஒன்று வந்து யுத்தத்தில் செத்து போயிடுத்து. அப்புறம் அவளுக்குன்னு மூணு பெண்களை பிடிச்சுன்னு வந்து காசியிலேருந்து, அதுல ஒருத்தி தீராத பகையோட என்னோட மரணத்துக்கு காரணமா போன சிகண்டி, அந்த அம்பிகா போய் சிகண்டியா திருப்பி வர. பீஷ்மரோட ஞானம் உங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல தான் தெரியும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பகவான தானே கூப்பிடுறார் ஓரோ நாமமும், அதுல ஒரு நாமம் வந்து சிகண்டின்னு ஒரு நாமம். அப்படின்னா தன்னோட முன்னால தன்னோட மரணத்துக்கு காரணமா வந்து நிக்கிற சிகண்டி இருக்கானே, அது நாராயணா உன்னோட ஒரு ஃபார்ம் அப்படிங்க. பகவான் சிகண்டி ரூபத்துல தன் முன்னால ஒரு ஃபார்ம்ல வந்து நிக்கிறார். ஆனா அதுவும் வேற இல்லைன்னு அர்த்தம், தன்னோட மரணத்துக்கு காரணமா இருக்க அந்த சிகண்டி முன்னாலேயே தெரியும் இருக்கு, போய் எங்கேயோ பறந்து திருப்பி வந்து நிக்கிறது. அங்க ஒரு ஒட்டகம் வந்ததா அந்த மூணு வச்சு நடக்கல. அப்புறம் வியாசரை கொண்டு வந்து நியோகம் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபெயிலுவர், கண் இல்லாதக்கு பறந்தது, பாண்டு ரோகத்தோட பறந்தது, அப்புறம் விதுரன் சூத்திர ஸ்திரீல பறந்து, இதெல்லாம் ஆனப்புறம் தர்ம திருதராஷ்டிரரையும் பாண்டுவையும் ரெண்டும் காலமாடு, அதை ரெண்டையும் வச்சு நான் பேக்கிலேருந்து வண்டி ஓட்டினேன். அதுல பாண்டு காட்டுல போய் தபஸ்ல போய் அங்க போய் ஃபெயில் ஆயிடுச்சு. திருதராஷ்டிரருக்கு குறைந்த பிறக்கணும்னு பார்த்தா 100 எண்ணம் மாம்ச பிண்டமா முதல்ல பிறந்தது, அப்பவும் விடல, செல்ஃப் எஃபர்ட், இதெல்லாம் செல்ஃப் எஃபர்ட், அப்பவும் விடல. இந்த பிண்டத்தை வெட்டி போட்டு என்ன என்ன சொல்ற இன்னைக்கு மாடர்ன்ல ஒரு ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் என்ன சொல்றாரு, குளோனிங், குளோனிங், இதெல்லாம் வியாசர் கன்சீவ் பண்ணிருக்கா பாருங்க. அட்லீஸ்ட் நம்ம இதெல்லாம் பிராக்டிக்கலா இருக்கு, இல்லாட்டா இது கன்சீவ் பண்ண முடியுமா? கன்சீவ் பண்ணாட்டா இது பிராக்டிக்கலா வருமா? ஒரு மாம்ச துண்டத்தை வெட்டி போட்டு 100 துண்டம் பண்ணி எல்லாம் பறந்தது, ஒண்ணுக்கு வேணா கான்சியன்ஸே இல்லை. ஏன்னா சரியான ஒரு ஸ்திரீ புருஷ பிரியத்திலேருந்து வரல, வெறும் மாம்ச பண்டத்துல இருந்து. நீங்க இப்படி கிரியேட் பண்ணா அப்படித்தான் இருக்கும், துரியோதனாதிகள் மாதிரி 100 எண்ணம் தான் பிறக்குமே தவிர ஒண்ணுக்கு வாண்டு. ஒருத்தன் தப்பு பண்ணினா எல்லாரும் தப்பு பண்ணுவாங்கிறத தவிர எந்த சேர்க்கையும் கிடையாது, கான்சியன்ஸே இல்ல. அந்த 100 எண்ணம் பிறந்தது அதுலயும் ஃபெயில் வரும். பீஷ்மர் லாஸ்ட்ல யுத்தத்தை தவிர்க்கிறதுக்கு மேக்சிமம் பார்த்தார், ஒன்னும் நடக்கல. யுத்தத்துல தானே நின்று யுத்தம் பண்ணி 9வது நாள் கமிழ்ந்து விழுந்து சரபஞ்சரத்துல கிடக்கிறதையாக்கும், நீ முன்னால வந்து தத்துவோபதேசம் பண்ணுன்னு கேக்குற, நான் என்ன பண்றது? வாழ்க்கை பூரா ஒட்டகம் எழுந்திருந்துட்டே இருந்திருக்கு. அந்த செல்ஃப் எஃபர்ட் ஒரு தூரம் போகும், நடுப்புல இந்த டெஸ்டினி வரும். செல்ஃப் எஃபர்ட் போகும், யூ சி எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் டெஸ்டினி, இது நம்ம லைஃப் ஆகும். அழுத்து பார்த்தா தானே தெரியும் சுகமா இருக்கும். எங்கேன்னு பிரதீட்சிக்கவே வேண்டாம், எந்த இடத்துல இருந்து வரும் தெரியாது. நம்ம வாழ்க்கையில எல்லாம் வரது இந்த கேமல் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சிருக்கோம். நான் பிரதீட்சிக்கவே இல்லையேனா, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையேனா அப்போ வரும். எல்லாத்துக்கும் விக்னம் பண்ணிட்டு அந்த விக்னத்தை பக்தியில் எடுத்துக்கிட்டோம்னா பகவான் தான் குறுக்கே வரான்னு சொல்லணும். ஏன்னா நீ இந்த கர்மாவில போனது போறோம்ப்பா, திருப்பி உள்ள போ முன் நின்று அப்படி நடுவில் வந்து. அப்ப இந்த விதி மதி செல்ஃப் எஃபர்ட் இருக்கா, டெஸ்டினி இருக்கு. சரி, டெஸ்டினி தான் எல்லாம் இருக்குன்னா அப்புறம் இது வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லை. செல்ஃப் எஃபர்ட் இருக்கு. எப்ப எப்போ செல்ஃப் எஃபர்ட் வரணுமோ அப்பப்ப செல்ஃப் எஃபர்ட் ஒர்க் பண்ணும். எப்போ உங்களுக்கு டெஸ்டினியோட ஞானம் வரணுமோ அப்ப டெஸ்டினி வரும். பாடி மைண்ட் லெவல்ல டெஸ்டினி இருக்கு. நம்ம ஃப்ரீ வில்னு கேட்கிறோமே, நம்ம ஃப்ரீ வில்ல என்னத்தை நினைக்கிறோம், நமக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதை பண்றது ஃப்ரீ வில்னு கூப்பிடுறோம். Yeah, actually there is only one free will, that is freedom from will. Or the ultimate freedom of the will that makes you free from the body, from the mind, from the senses. உடம்புலேந்து மனசுலேந்து இருக்கிற ஃப்ரீடம், the will to attain the ultimate freedom, அது ஃப்ரீ வில்னு சொல்லலாம். அது எப்போ ஒரு ஸ்டேஜ்ல வருதோ இல்லையோ, அந்த முமுக்ஷுத்வம் ஜீவனுக்கு, அந்த அந்த பரமமான ஃப்ரீடத்துக்கு ஒரு தாகம், ஒரு பசி உள்ளேந்து வருதே, அதை ஃப்ரீ வில்னு கூப்பிடலாம். அந்த ஃப்ரீ வில்லும் ஈஸ்வரன் கிட்டேந்து தான் வருது. உபாதியில டெஸ்டினியும் ஈஸ்வரன் கிட்டேந்து தான் வருது. சரீர மனோ மண்டலத்துல ஒரு விதத்துல சொன்னோம்னா டெஸ்டினி ஒர்க் பண்றது. ஏன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் பாடியோட பிறந்திருக்கோம், மைண்டோட பிறந்திருக்கோம். அது எப்படி எப்படி இருக்க முடியுமோ அந்த லிமிடேஷனுக்குள்ளதான் அது போட முடியும். இதுதான் அதிஷ்டானம்னு பேரு. கர்ம விஷயத்துல அதிஷ்டானம்னா ரிசோர்ஸ் நடத்தும். நம்ம கொண்டு வந்திருக்கிற ரிசோர்ஸ் இருக்கு, அந்த ரிசோர்ஸுக்குள்ளதான் நமக்கு விளையாட முடியும். அது நம்மளோட டெஸ்டினி, அதுக்குள்ளே நமக்கு வெளியில குதிக்க முடியாது. அந்த லிமிடேஷன் அது நம்மளோட டெஸ்டினி. காம்பவுண்ட் வால், ஃப்ரீ வில்லோ அதுவும் அதுக்குள்ளேயே இருக்கு. நம்ம ஃப்ரீ வில்னு கூப்பிடுறதே டெஸ்டினி தான், டெஸ்டினி கூப்பிடுறதே ஃப்ரீ வில் தான். இங்க பகவான் சொல்றது ஃப்ரீ வில் யாருக்கு, டெஸ்டினி யாருக்குன்னு பாரு. எனக்கு டெஸ்டினியை ஜெயிக்க என்ன வழி, பிராரப்தம்னு கூப்பிடுறதே டெஸ்டினி தான், உடம்புக்கு வர்றது. அதை எப்படி ஜெயிக்கலாம், யாருக்கு வர்றது, யார் இதெல்லாம் அனுபவிக்கிற. பகவான் வாழ்க்கையில பார்த்தோம்னா கேன்சர், சார்கோமா வந்து உடம்பு அப்படி போட்டு படாத பாடுபடுத்தேன், எல்லாரும் பார்த்து கண்ணீர் விட்டுருக்கா. என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட், பல விதத்துல இருக்கிற சர்ஜரி, பகவான் கிட்ட கிட்ட உடம்பே இல்லையேங்கிறது ரொம்ப சாதாரணமா கேஷுவல். அங்கதான் ஞானத்தை பார்க்க முடியும், உடம்பே இல்லையே அப்படிங்க. பகவானோட தங்கையெல்லாம் போய், பகவானே எங்களுக்காக நீங்க சங்கல்பம் பண்ணணும், இந்த வியாதி குணமாகணும்னு சங்கல்பம் பண்ணக்கூடாதா அப்படின்னு. அதுமேலு இந்த உடம்பு இருக்குன்னு நான் நினைச்சுக்கணும், அதுல கை இருக்குன்னு நான் நினைச்சுக்கணும், அதுல வியாதி இருக்குன்னு நினைச்சுக்கணும், இவ்வளவும் நினைக்கிறதுக்கு மனசு எங்க அப்படின்னு. மனம்னாலே அவித்தியான் தானே அர்த்தம், அவித்தியா இருக்கிறவர உடம்பு இருக்குங்கிற பிரம இருக்கு. அங்க பார்த்தோம்னா தெரியும் இந்த அல்டிமேட் விக்டரி ஆஃப் ஃப்ரீவில். பகவானாக்கும் இந்த ஃப்ரீவில், ஃப்ரீவில்னாக்க பகவான் இருந்த நிலை இருக்கோ இல்லையோ, தட் இஸ் த அல்டிமேட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஃப்ரீவில். அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃப்ரம் நேச்சர். இஃப் யூ ஆர் வித் இன் நேச்சர் யூ ஆர் பவுண்ட். அதுக்குள்ள ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், மாட்டை கட்டி போட்டுதானே அந்த கயிறு எவ்வளவு நீளம் இருக்கோ அவ்வளவு நீளத்துக்கு சுத்தலாம். இட் வில் லுக் ஆஸ் இஃப் இட் இஸ் ஃப்ரீ, ஆனா அந்த ஃப்ரீடம் இஸ் லிமிட்டெட். இவ்வளவு தூரத்துக்கு தான் போக முடியும் இல்லையா, நம்ம ஃப்ரீவில் அவ்வளவுதானே, நம்ம உடம்புக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தபடி. நேச்சர்ல அப்சல்யூட்டா யாரும் ஃப்ரீ ஆக முடியாது. சரீரத்தை பறந்தாச்சுன்னா நிறைய கஷ்டங்கள் வரும், வியாதிகள் வரும். இதெல்லாம் நமக்கு பகவான் பண்ணிருக்கிற ஒரு கருணை என்னன்னா, ஃபியூச்சர்ல என்ன வரப்போறதுன்னு இப்ப தெரியல அவ்வளவுதான், இல்லாட்ட இப்போ நிம்மதியா இருக்க முடியாது. ஜோசியம் கிட்ட போய் ஒருத்தர் கேக்குறார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது, 18 வருஷம் உங்களுக்கு இந்த ஒரு தசை, இந்த தசை முடியற வேற கஷ்டம்தான், அதுக்கப்புறம் அது பழகி போயிடும் அப்படின்னா, அது இல்லாட்டா அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு டேஸ்ட் வந்து உங்களால தாங்கிக்கிறது, ஏன்னா இதுவே பழகி போயிடும் கொஞ்சம். தாங்கிக்கோ தாங்கிக்கோ. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்டினி எக்ஸ்டெண்ட் பண்றது எப்படின்னாக்கா கர்மா பண்ணுவோம். இதெல்லாம் இப்ப எதுக்கு சொல்றேன்னாக்கா, ஞானம்ங்கிறது சென்டர், அதோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்கிற விஷயங்களாக இதெல்லாம். பகவான் வாழ்க்கையை வச்சுன்னு பார்த்தோம்னா, பகவான் எப்படி தன் பத்தாளுக்கு அதெல்லாம் துணை பண்ணி அவளுக்கு வழிகாட்டுத்துன்னு நிறைய பார்க்கலாம் இன்சிடென்ட்ஸ். ரங்கன் பகவான் கிட்ட வந்து கதர்றார், குடும்பத்துல போரும் போரும் ஆயிடுத்து பகவானே, அவ்வளவு கஷ்டம், ரொம்ப கடன், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்னெல்லாமோ கஷ்டம். பகவானும் ரொம்ப சாதாரணமா ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி, முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும். தன்னோட நிலைய பத்தி எல்லாம் கூட பகவான் பேசியிருக்கு. ஞானத்தை பத்தி எல்லாம் கூட ரங்கனோட பத்தினி கேக்குறா, பகவானே நீங்க என்ன நிலையில இருக்கீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு தான் பகவான். கல்யாணம் கூட பண்ணிக்கலாமா பகவானே அப்படின்னு அப்படின்னு. அப்பதான் ஞான பரிணயம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதினாளா, பகவானுக்கு ஞானத்துக்குமா பரிணயம் நடந்தாமா. இப்படி எல்லாம் ரொம்ப க்ளோஸா பேசுறது. அவர் வந்து மலையில பகவான் கிட்ட வந்து ரொம்ப கதர்றார், குடும்ப கஷ்டங்கள். அது வந்து எப்போ ஒரு சிச்சுவேஷன்ல வந்திருக்காருனாக்கா, ஊர்ல ஒரு கஷ்டம் தன்னால சால்வ் பண்ண முடியல. நமக்கு தெரியுமே கடல்ல எல்லாம் மாட்டின்டா எப்படி இருப்போம்ங்கிறது, சால்வ் பண்ண முடியல. அந்த ஒரு நிலையில சரி பகவான் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணி திருப்பி ஓடி வந்துடுறோம்னு வந்திருக்காரு. ஆனா இங்க பண்ணணும், அந்த பண்றதை வந்து அங்க போய் ரிப்போர்ட் பண்ணி வேகமா திரும்ப வந்து வீட்டுல வந்து we have to set right things. சோ அதுக்கு நடுப்புல போய் ரிப்போர்ட் பண்றதுக்கு வந்தவர் பகவான் கிட்ட வந்து ரொம்ப கதறி, பகவானே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒன்னும் சால்வ் பண்ணவே முடியல அப்படி இப்படின்னு சொல்ல, பகவான் கேட்டுதான் நான் சொல்றது கேப்பியோ அப்படின்னு. சாதாரணமா பகவான் உதாசீனமா இருந்துட்டேன்னு பகவானுக்கே தெரியும், நிறைய பேர் கேட்க மாட்டான், எல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் பகவானேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோமோ இதை தவிர அப்படின்பா. என்ன அது முடியாத வேளால இந்த டெஸ்டினிங்கிறது அதுதான், டெஸ்டினி இருக்கே அது கூட விடாது நம்மள. நான் சொல்றேன் நீ கேப்பையோ அப்படின்னு கேக்குறது பகவான், கேக்குறேன் பகவானே. நான் அனுமதிக்கிறவரை ஆசிரமத்துக்குள்ள இருந்தே வெளியில போகாதேன்னு, இந்த இடத்த விட்டே வெளியில போகாது. அவர் பாவம் அங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் விட்டுட்டு வந்திருக்காரு, திரும்ப போயிட்டு தான் அதை சால்வ் பண்ணணும். பகவான் என்ன சொல்றது, இந்த இடத்த விட்டு வெளியில போகாது. ஆனா அப்படியே என்ன, பகவான் ஈஸ்வரன்ங்கிற பாவம் இருக்கு அவருக்கு. அதனால என்னோட மனசு என்ன வேணா சொல்லட்டும், என்ன ப்ராப்ளம் வேணா இருக்கட்டும், என்ன அன்னைக்கு போன் பண்ண முடியுமா, ஒண்ணும் முடியாது. இங்கிருந்து ஊருக்கு போன் பண்ண முடியுமா, நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, ஏதாவது டைரக்ஷன் கொடுக்க முடியாது, ஒரு லெட்டர் எழுதினாலே போய் சேர்றதுக்கு நிறைய நாள் ஆகும். அவளோ இவர் போய் அடுத்த ட்ரெயின்ல திரும்ப வந்துடுவார்னு உட்கார்ந்துட்டு இருப்பான், இவர் திரும்பவே போகல, அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டார். இதெல்லாம் பகவானுக்கும் தெரியாதான்னு பெஷாம அதை சொல்லி இருந்துட்டு மனசு பாட்டுக்கு கொந்தளிச்சுட்டே இருக்கும், மனசு போட்டு பிழிஞ்சு எடுத்துடும், தினமும் வந்து அழுவுறான் பகவான் கிட்ட, பகவான் பேசாம தாங்கிக்கோ தாங்கிக்கோ தாங்கிக்கோ. டவுனுக்கு கூட ஏதோ காரியமா ஒரு நாள் போக வேண்டி இருந்து யாரோ ஒருத்தர் கூட அனுப்பி வச்சார், ஏன்னா பகவானுக்கு தெரியும் ஏதாவது நடந்து விடலாம். ஃபோர்ஸ் நமக்கு தெரியவே தெரியும், நம்ம ரொம்ப கேஷுவல், நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஸ்தூலமா இருக்கிறதுனால கர்மத்தோட ஃபோர்ஸ் எந்தெந்த ரூபத்துல யாரோட ரூபத்துல எப்படி வரும்னே தெரியாது. அப்புறம் அதுல இருந்து செயின்ஸ் வெளியிலே வர முடியாது, பத்ம வியூகம் மாதிரி மாட்டிங்கிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா கொஞ்ச நாளைக்கு கர்ப்பத்துக்குள்ள வச்சுக்கிற மாதிரி வச்சிருந்தது. அப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு பகவான் வந்து போயிட்டு வா அப்படின்னு, அவ்வளவு நாள் சஃபர் பண்ணிருக்காருங்க, சஃபரிங் ஒன்றும் குறையவே இல்லை, டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாம் இருக்கு, போயிட்டு வான்னு பகவான் சொன்ன உடனே போனார். போன இடத்துல இவருக்கு வேலை கிடைச்சது, இவருக்கு கடன் தீர்ந்தது, இவரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மிஸ்டீரியஸா சால்வ் ஆச்சு, யாராரோ ஹெல்ப் பண்ணி எப்படி எப்படியோ சால்வ் ஆச்சு, எல்லாம் சரியா எடுத்து, பொண்ணு கல்யாணத்துக்கும் எதுக்கும் எதுக்கும் அவர் பண்ணிட்டு எல்லாம் சரியா எடுத்து எல்லாம் ஆனப்புறம் திரும்ப வந்து பகவான் கேட்கிறார், பகவானே எல்லாம் சரியா எடுத்தே பகவானே, அன்னைக்கே அனுப்பி வச்சுக்கலாமே. அப்பவே அனுப்பி வச்சிருக்கலாமே. அப்ப பகவான் சொல்றது அந்த டைம்லதான் உனக்கு தீர்ந்து போகும், முன்னாடியே அனுப்பி வச்சா நீ போய் ஏதாவது பண்ணி இன்னமும் வளர்த்துப்ப, கர்மா வளர்ந்துட்டே இருக்கும். நம்ம சால்வ் பண்ண போய் அந்த செயின் லிங்க் ஆட் ஆயிட்டே இருக்கும். எந்த சமயத்துல அதுக்கு சொல்யூஷன் கிடையாதோ அந்த சமயத்துலதான் நம்ம கர்மாவை வளர்த்துப்போம். ஏதோ பண்ணுவோம், சரி பண்ண பார்ப்போம், அது எதுலயோ ஒன்று போய் சிக்கிக்கும், இனியொரு செயின் வரும், இனியொரு செயின் வரும், இனியொரு செயின் வரும். சும்மா இருங்கிறது எத்தனை பெரிய உபதேசம் தெரியும். சும்மா இருக்கிறதுன்னா மனசு சும்மா வச்சுக்கிறது இல்லை, மனசு சஞ்சலமா இருந்தாலும் சும்மா இரு, மனசுல எண்ணங்கள் வந்தாலும் சும்மா இரு, மனசு டிப்ரெஸ்டா இருக்கட்டும் சும்மா இரு, மனசு சந்தோஷமா இருக்கட்டும் சும்மா இரு, மனசு தியானத்துல இருக்கட்டும் சும்மா இரு, மனசு சபலமா இருக்கட்டும் சும்மா இரு. மனோமண்டலத்துல இல்லை இது. அதுக்கப்புறம் விட்டாரு, அவர் போய் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டார். எல்லா கர்மாவோட காரியங்கள்லாம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இப்படிதான் கர்ப்பத்துல வச்சிருந்து குழந்தைய பாத்துக்கிற மாதிரி கர்மா பண்ணாம காப்பாத்துறது குருவோட ஒரு வேலை. புது கர்மாவில மாட்டிக்காம புது ஒரு கர்மா பண்ணி புது ஒரு செயின் புது ஒரு செயின் ஆஃப் இவெண்ட்ஸுக்குள்ள மாட்டின்றதானால் நம்ம இன்னைக்கு என்னதான் தியானம் பண்ணுங்க என்னதான் மெடிடேஷன் பண்ணுங்க அது அப்படியே அடிச்சுட்டு போயிடும். தேவராஜ முதலியார்ட்ட பகவான் சொல்லிட்டு அவர் வந்து பகவான் கூட இருந்து ஏதோ ஒரு தப்பு காரியம் அது என்னதுன்னு அவர் ரிவீல் பண்ணல. டவுன்ல போய் பண்ண வேண்டியதா இருந்தது. அவர் பகவான் கிட்ட இதெல்லாம் காதல போட வேண்டாம்னு நைசா, நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பகவான் கிட்ட சொல்லி விடுத்துனாக்கா பகவான் வேண்டாம்னு சொல்லி விடுமோ, நம்மளால விட முடியாது தெரியும். அதனால பகவான் காதலையே போடாம இவர் போய் அதை ஏதோ பண்றதுக்கு கிளம்பினவர் அங்க என்னோ பெரிய ப்ராப்ளம் ஆகி இவரை அதுக்குள்ள என்டர் பண்ண முடியாம திரும்பி வந்துட்டார். ஏதோ ப்ராப்ளம் திரும்ப வந்துட்டார். திரும்பி வந்து பகவான் முன்னால உட்கார்ந்துட்டார். அவ்வளவுதான் பகவான் கேஷுவலா சொல்றது, நானா ஒன்னும் பண்ண வேண்டாம்னு சொல்லல, நம்மளா போய் எதுவும் பண்ணப்படாது, அதுவா தானா ஏதாவது நடந்தா நடக்கட்டுமே அப்படின்னு இவர் தலை அப்படியே என்ன தெரியாதான், அதுவா நடந்தா நடக்கட்டுமே, நான் ஏதாவது பண்ண வேண்டாம்னு சொல், நம்மளா போய் எதையாவது பண்ணிக்கப்படாது, நான் உதியாது உள்ள நிலை. அதுக்கு எவ்வளவு டெப்த் இருக்குன்னு நம்ம அது இருக்கும். நான் உதியாது உள்ள நிலை ஒரு மெடிடேஷன் ரூமோட முடிஞ்சு போகல. லைஃப்ல இருக்கிற எல்லா இவெண்ட்ஸ்லயும் இன்சிடென்ட்ஸ்க்கும் நடுப்புல அந்த நான் உதியாது உள்ள நிலை தான் நமக்கு பிடிப்பு. இல்லாட்டா எல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போயிடும். நல்லவா கெட்டவா, படிச்சவா படிக்காதவா, ஒசந்தவா தாழ்ந்தவா, எதுவும் கர்மாக்கு கிடையாது, தூக்கி அடிச்சுட்டு போயிடும். அப்புறம் தவிச்சு போய் நின்று நான் இவ்வளவு படிச்சேனே, இவ்வளவு ஜபம் பண்ணினேனே, பக்தி பண்ணேனே ஒன்னும் சொல்லிட்டு காரியமே இல்லை. அந்த விதி விதியோட போர்ஸ் நாம பாக்கலாம். நமக்கு முன்னால அது எப்படி ஒரு போர்ஸ கிரியேட் பண்ணி நம்மளை போட்டு, அப்படி ராமகிருஷ்ணர் சொல்லுவார், அரிசியை போட்டு ஆட்டுகள்ல ஆடுற போது கையால இப்படி தள்ளிண்டே இருப்பாளோ இல்லையா, உள்ளுக்கு உள்ளுக்கு அதை போட்டு அரைச்சுண்டு, அந்த மாதிரி இந்த அந்த சக்தி மகாசக்தி பண்ணிட்டே இருக்குமா, அது அரைச்சுட்டே இருக்கு. யார் யாரு தப்பிச்சுட்டு பாக்குறாலும் எல்லாத்தையும் இப்படி இப்படி இப்படி, அப்புறம் எல்லாம் அரைச்சுட்டு அந்த கல் அப்படி கமத்தி பார்த்துதானா கல்லிலேயே சென்டர்ல ஒட்டிண்டு அரையாத அரிசி இருக்குமோ, அது சொல்ல அந்த மாதிரி சென்டர்ல இருந்துதானா அரையாம தப்பிச்சுட்டா, ஆகிய எல்லாம் அரைச்சு விடுத்தணும். அந்த விதி மதி வெல்லும் விவாதம், விதிய ஜெயிக்கணுமா மதிய ஜெயிக்கணுமானாக்க விதியோ மதியோ எதுலையும் தலைய போட்டுக்காதே, நீ ஒன்னிலேயே இரு. விதியும் மதியும் நேச்சர்ல இருக்கு, ஆத்மாவில இல்லை. எங்க விதி இருக்கோ அங்கேயேதான் மதி இருக்கு, எங்க ஃப்ரீவில் இருக்கோ அங்கேயேதான் டெஸ்டினி இருக்கு. ஃப்ரீவில்லும் டெஸ்டினியும் எந்த ஸ்கிரீன்ல சினிமாவா நடக்கிறதோ அந்த ஸ்கிரீன் தான் உன்னோட ஸ்வரூபமே தவிர அந்த சினிமா நீ இல்லை. விதி மதி விவேகம் இல்லாருக்கே விதி மதி வெல்லும் விவாதம். விதி மதிகளுக்கு ஓர் முதலாம் தன்னை உணர்ந்தார். இந்த விதிக்கும் மதிக்கும் மூலமா இருக்கிற அந்த பகவத் ஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை எவன் தெரிஞ்சின்றானோ அவனுக்கு விதியும் கிடையாது மதியும் கிடையாது, அவனுக்கு பகவத் இச்சை பகவத் கிருப்பை தான் இருக்கு. ஈஸ்வர கிருப்பை அவனை எங்கெங்க தூக்கின்னு போறதோ அங்க தூக்கின்னு போறது. ஆனால் நேச்சருக்குள்ள விதியை ஜெயிக்க முடியாது, மதியையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா மதிங்கிறது விதியாக்கும். ஒரு டைம்ல ஒரு பர்டிகுலர் ஃப்ரீ மூவ்மெண்ட் உள்ள நடக்கணுங்கிறது நேச்சர்ல தான் நடக்கிறது. நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்குள்ள நடக்கிறதுன்னு நினைச்சோம். இப்ப இங்கே அங்க எழுந்து போனா ஃப்ரீ வில்ல தான் போனேன்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ரீ வில்ல இல்லை, அது அதனோட டெஸ்டினி பிரகிருதி, அது ஒண்ணு தூக்கிட்டு போறது, அதுவும் நேச்சருக்குள்ள தாங்க. ஞானத்தினாலதான் இதுல இருந்து ஃப்ரீடம். மகான்களோட லைஃப்ல எல்லாம் கூட இப்போ சங்கன் கதை சொன்னப்ப ஞாபகம் வந்தது, பத்மபாதாச்சாரியர் ஆதிசங்கரோட கதை. ஆதிசங்கருக்கு நாலு சிஷ்யர், பத்மபாதர், ஹஸ்தாமலகர், திரோடகர், சுரேஸ்வரர், முக்கிய சிஷ்யர்கள். இன்னமும் நிறைய பேர் உண்டு. அதுல பத்மபாதர் வந்து ரொம்ப குரு பக்தி, நாலு பேருக்கும் ரொம்ப குரு பக்தி, ஆனா பத்மபாதர் வந்து ரொம்ப சிறந்த குரு பக்தினாலேயே பத்மபாதர்னு பேர் கிடைச்சது. இருந்தாலும் எப்பவுமே எத்தனை ஒசந்த நிலையில இருக்கிறவாளுக்கு அங்கங்க அங்கங்க ஒரு ஸ்லிப் வரும். நம்மள தெரியாம நமக்கு மனசு புத்தி இருக்கோ இல்லையோ, நம்மள தெரியாம ஏதோ பண்ணிவிடுவோம், பேசிடுவோம். சுரேஸ்வராச்சாரியர் ஆச்சாரியாள் கிட்ட வந்து கேக்குறார், மனசு சாந்தமாயிடுத்து, உங்க கிருப்பையில ஞானத்தை அடைஞ்சுட்டேன் அப்படின்னு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நிம்மதி, பூர்ணமா நிம்மதியாயிடுத்து, நல்ல தெளிவான ஞானம் ஆயிடுத்து. ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு இருக்கு, எனக்கு ஆக்ஞை பண்ணுங்க. பகவத் பாதர் சொன்னா, பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு நீங்க வந்து வார்த்திகம் எழுதுங்கோ அப்படின்னா சுரேஸ்வராச்சாரியர் கிட்ட. இதுக்கு நடுப்புல ஆச்சாரியாளோட இந்த சிஷ்யாளுக்கு எல்லாம் நிறைய சிஷியால் வந்துட்டா. இந்த சிஷியாளுக்கு சிஷியால் வந்தாச்சுன்னா அப்புறம் என்ன வேலைன்னாக்கா கான்ட்ரவர்சி தான் வேலை, வேற ஒண்ணும் வேலை கிடையாது. அவ அப்படி பண்ணா, இவா அது பண்ணா, எதுவும் பேசிட்டு மெயின் பர்பஸ் போயிடும். இவாள்லாம் இதெல்லாம பேசி பத்மபாதர் கிட்ட போய் சொன்னா, ஆச்சாரியால் வந்து சுரேஸ்வராச்சாரியரை வச்சு வார்த்தைகள் எழுதுறதுக்கு சொல்லியிருக்கார். அந்த சுரேஸ்வரர் வந்து பூர்வ ஆசிரமத்துல பெரிய கர்ம காண்டத்துல இருந்தவர், அதனால அதோட அந்த மீமாம்சை, பூர்வ மீமாம்சையோட ஏதாவது ஒரு ஒரு பிரிஜுடிஸ் அவருக்குள்ள இருக்கும். அதெல்லாம் இந்த பாஷ்யத்துல வந்துட போறதே பத்மபாதருக்கு வாஸ்தவமாவே மனசு கவலையாச்சு. அவர் சொன்னார், இப்படி பண்ணிவிட்டாரு அப்படி ஏதாவது ஏதாவது அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்தை ஏதாவது வந்துடுமோ அப்படியெல்லாம் கவலைப்பட்டுட்டார். அவர் பேசினது ஆச்சாரியாளுக்கு தெரிஞ்சுடுத்து. ஆச்சாரியால் கூப்பிட்டு பத்மபாதர் கிட்ட சொல்ற, நீ அப்படி நினைக்கிறையோ அப்படின்னு கேட்டார். சுரேஸ்வரனுக்கு இதுக்கு அருகதை இல்லைன்னு நினைக்கிறையோ அப்படின்னு. அப்போ பத்மபாதர் சொல்றார், எனக்கு அப்படி தோணித்தே அப்படிங்கிற. அப்ப ஆச்சாரியால் வந்து சுரேஸ்வரரை கூப்பிட்டு, நீ பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு எழுத வேண்டாம், ஸ்வதந்திரமா ஒரு கிரந்தம் எழுது, இண்டிபெண்டா. அப்ப நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதின, அற்புதமான அத்வைத வேதாந்த கிரந்தம். அது அதை படிச்சு பார்த்த பத்மபாதர் அப்படியே தலை தாண்டு போயிட்டு, இவ்வளவு ஞான தெளிவு இருக்கிறவரை போய் நான் சந்தேகப்பட்டேனே அப்படின்னு. அதுவும் உசந்த வாளுக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணினா அவளை குத்திண்டே இருக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு மனசுக்கு ரொம்ப கவலையாயிடுத்து, வேதனையாயிடுத்து. சுரேஸ்வரர் பாக்குறது எல்லாம் இவருக்கு குறைச்சலா இருக்கும். சுரேஸ்வரர் பாக்குறது எல்லாம் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி வரோம். சுரேஸ்வராச்சாரியருக்கு இது ஒரே கூச்சமா இருக்கு. அப்படி இருந்தும் தாங்காம ஆச்சாரியார் கிட்ட வந்து ஒரு நாளைக்கு சொல்றார், நான் எங்கேயாவது போறேன். சுரேஸ்வரர் அதுக்கு நடுப்புல பத்மபாதர் வந்து ஒரு பஞ்சபாதிகான ஒரு கிரந்தம் எழுதினார், சங்கரரோட பிரம்மசூத்திர பாஷ்யத்தை வியாக்கியானதும். அதை ஆச்சாரியார்ட்ட கொண்டு போய் காட்டுறார், எல்லாம் பாருங்க சாஸ்திர வாசனை, அது இப்படி வந்துட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு பப்ளிஷ் பண்றது, இப்போ நமக்கு இந்த புக் பப்ளிஷ் பண்றதுங்கிறது ஒரு வாசனை. இந்த காலத்துல பார்த்தோம்னாக்கா நம்ம கொஞ்சம் ஏதோ ஸ்பிரிச்சுவலி மேல போயிட்டோம்னா நமக்கு ஒரு ஒரு ஜாய் வரது என்னதுன்னாக்கா, நம்ம தெரிஞ்சதெல்லாம் எழுதி அப்புறம் பப்ளிஷ் பண்ணி நாலு பேர் நல்லா இருக்காங்க, ஒரு சந்தோஷம். நம்ம புக்கு யாராவது குத்தம் சொன்னா உள்ள அன்னைக்கு பூரா அதுதான் உறுத்தின் இருக்கும். நம்ம புஸ்தகத்தை போய் எப்படி சொல்லிவிட்டாலே ஏதோ தோணிட்டு இருக்கும். பூர்ணமான அந்த சம்சார விமுக்தியில போய் இந்த என்டர்டெயின்மெண்ட்ல எல்லாம் நம்ம மாட்டிப்போம். அந்த பூர்ணமான அந்த பரமசாந்தி, பேரும் பெருமையும் எதுவும் வேண்டாம், ஏகாந்தமா எங்கேயோ சௌக்கியமா இருந்து சர்வ விமுக நிவர்த்தி வர்றதுக்கு பதிலா அங்க வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியா, அதுக்கு நடுப்புல அதனால பத்மபாதர் இந்த கிரந்தத்தை ஆச்சாரியர்களுக்கு காட்டினார் பஞ்சபாதிகா. அதை படிச்சு பார்த்து சங்கரர் வந்து நல்லா இருக்கே அப்படின்னாரு. இவருக்கு தனி சந்தேகம், இது பிரச்சாரத்துல வருமா அப்படின்னு கேட்டார். மேல லெவல்ல போனா அது வரும். அப்ப ஆச்சாரியார் சொன்ன, இதோட பிரச்சாரத்துக்கு கொஞ்சம் விக்னம் இருக்கு, விக்னம் இருக்குன்னு ஆச்சாரியார் சொன்ன உடனே இவருக்கு கிளிக் ஆயிடுத்து, சுரேஸ்வரர் எழுதினத நான் குத்தம் சொன்னேனே அதனால்தான் அப்படின்னு. அதனால இவர் தாங்கல, ஒரு தப்பு பண்ணிவிட்டேனோ இல்லையோ தாங்கல. அப்ப இவர் சொல்ற, நான் ராமேஸ்வரத்துக்கு போய் கொஞ்ச நாள் ஏகாந்தமா இருந்துட்டு வரேன். ஆச்சாரியர் வந்து முதல்ல வேண்டாமே அப்படின்னா, திருப்பி திருப்பி கேட்கிறாரு, எனக்கு அனுமதி கொடுங்க நான் ராமேஸ்வரத்துக்கு. அப்ப ஆச்சாரியர் சொன்னா, டைம் நல்ல டைமா இல்லை, இந்த நேரத்துல நீ என் பக்கத்திலேயே இருந்தாயினா தப்பிச்சுக்கலாம், போக வேண்டாம். போர்ஸ் பாருங்க, அந்த சீதை வந்து லக்ஷ்மணனையும் அனுப்பி தானும் வெளியில வந்துட்டாலோ இல்லையோ, அந்த டைம்ல வெளியில வரப்படாதுனாலும் வெளியில வந்துட்டாளே. அந்த சமயத்துல தப்பு பண்ணப்படாதுன்னு தப்பு, போர்ஸ் ட்ரிவன், யூ வில் பி ட்ரிவன். இவர் தினமும் அந்த ஆச்சாரியத்தை கேப்பறா, ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வரேன் ராமேஸ்வரம். ஆச்சாரிய லாஸ்ட்ல சொல்றா, போயிட்டு வா அப்படின்னு உதாசீனமா ஒரு சிஷ்யரே அனுப்பி வச்சா கூட, நல்லா பாத்துக்கோ கவனிச்சுக்கோன்னு அனுப்பி வச்சு போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஆச்சாரியால் நிசங்கமா இருந்தாலும் சங்கர விஜயத்துல அது ஒரு விசேஷ கதை. ஏன்னா ஜீவன் முக்தர் எப்படி இருப்பாரு அப்படிங்கிறது, ஏன்னா பத்மபாதர் தான் எப்பவும் பக்கத்துல இருக்கிறவர். அவர் தன் பக்கத்துல இல்லை கொஞ்சம் கூட, அப்படி தன் பக்கத்துல ஒருத்தர் இருந்ததாகவோ இல்லாததாகவோ இல்லாம இருக்கிறார். பத்மபாதர் தீர்த்த யாத்திரை போனவர், போற வழியில ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல அவர் பூர்வாசிரமத்து ஒரு மாமா, அவர் ஒரு மீமாம்சகர், ஒரு கடும் வைஷ்ணவர், வீர வைஷ்ணவர். தன்னோட மருமான் வந்து இப்படி காஷாயதாரியா தண்ட கமண்டலத்தோட எல்லாம் வந்து பஸ்மதாரியா வந்தது, அவருக்கு பிடிக்கலையோ என்னவோ தெரியல, அவருக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு விஷமமா இருந்தது மாமாக்கு. அவர் கொஞ்சம் வாதம் எல்லாம் பண்ணி பார்த்தார் மருமான் கிட்ட, வாதத்துல இருந்து அவன் பக்கத்துல போக முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சிநேகமா தன் வீட்டுல தங்க வச்சுட்டார். இவர் அடிக்கடி ஒரு புஸ்தகத்தை எடுத்து பாக்குறது என்ன கிரந்தம் அப்படின்னு கேட்டார். பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு எங்க ஆச்சாரியால் எழுதின பாஷ்யத்துக்கு நான் எழுதின வியாக்கியானம் அப்படின்னு, அதை கொஞ்சம் படிக்கிறேனேனா அப்படின்னு மாமா வாங்கிட்டார். வாங்கிட்டவர் அதை படிச்சு பார்த்து, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, இந்த மாதிரி யாரால எழுத முடியும், நான் இதை கொஞ்சம் படிச்சுட்டு தரேன், நீங்க ராமேஸ்வரம் போய் திரும்ப வரத்து கொடுக்குறேன் அப்படின்னா. சரி, பத்மபாதரும் ஒத்துண்டு ராமேஸ்வரம் போய் கொஞ்ச நாள் ராமேஸ்வரத்துல தங்கினார். ராமேஸ்வரத்துல தங்கி கொஞ்ச நாள் அங்கெல்லாம் மனன நிதித்தியாசனங்களோட தபஸோட இருந்தவர். அப்புறம் திரும்ப வர, திரும்ப வந்து அவ மாமாவோட வீடை பாக்குறது, அந்த வீடே காணும். அந்த ஃபெனடிசிசம் எந்த லெவலுக்கு போகும், வீடுக்கே நெருப்பு வச்சிருக்காரு, வீடுக்கே நெருப்பு வச்சு வீடு எரிஞ்சு அப்படியே ஃபுல் பஸ்மமா போயிருக்கு. இவர் வந்து மாமாவை தேடி பார்த்தா மாமா சொன்னார், வீடு எரிஞ்சு போயிடுத்து, வீடு எரிஞ்சு போனது கூட எனக்கு துக்கம் இல்லை, உங்க ஆச்சாரியால் கிரந்தம் எரிஞ்சு போயிடுத்தேன் தான் எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு அப்படின்னாரா. பத்மபாதர் அவர் சொன்னார், அதெல்லாம் சாரம் இல்லை, கிரந்தம் போனா பரவாயில்ல, உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்து, கிரந்தம் பூரா எனக்குள்ள இருக்கு, நான் திருப்பி எழுதிக்கிறேன் அப்படின்னாரா. மாமாக்கு ஐயோ தான் வீடு எரிச்சதெல்லாம் வேஸ்டா போயிடு, திருப்பி எழுதுறேங்கிறாருன்னு ராத்திரி என்ன பண்ணார், பாலோ ஏதோ கொடுக்கறத புத்திக்கு கோளாறு வரத்துக்கு ஏதோ மருந்து கலக்கி கொடுத்து, அடுத்த நாளை காத்தால ரிசல்ட் வந்து கொடுத்து அழறார் சிரிக்கிறார் எதேதோ பண்றார். இந்த பையன் கூட இருக்கிற சிஷ்யன் வந்து போய் மாமாட சொல்றாரு, யாரு கண்டா என்ன தப்போ என்ன அபச்சாரம் பண்ணினாரோ, ஏன் இப்படி வந்ததுன்னு யாருக்கு என்ன தெரியும், உங்க குரு கிட்டயே கூட்டின்னு போகணும், ஏதோ வைத்திய எதுவும் பண்ணலையா. அப்படியே அந்த நிலையிலேயே அழைச்சிட்டு கர்நாடகத்துல எங்கேயோ ஆச்சாரியால் தங்குற இடத்துல வந்து சாஷ்டாங்கமா விழுந்து ஒரு பக்கம் அழறார். ஞானிகளுக்கு அந்த சாட்சி பாவம் எப்பவும் போகாது, இன்னொரு பக்கம் அந்த புத்தி பிப்ராந்தி இருக்கு. இங்கேயே கோகன் இருந்தார், பகவானோட அடியார்கள்ல கோகன் அப்படி இருந்தாரு சொல்லுவார், என்னெல்லாமோ பேசிட்டு இருப்பார். அப்புறம் கணேசனா கூட, நீங்க இப்படி இருக்கீங்களே கோகன் அப்படின்னு ஒண்ணி பாரு கணேசன், இதை பார்த்து ஏமாந்து விடாது, இது என்னோட பிராரப்தம் அப்படின்னாராம். ஆனா அது இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் இந்த உன்மாதம் வந்து ஆச்சாரியால் முன்னால வந்து நமஸ்காரம் பண்ணவர் அழறாரு, எதேதோ சொல்றாரு. ஆச்சாரியால் தலையில கைய வச்சு அப்படி ஆசீர்வாத். அப்பவே ஒரு குளிர்மை வந்துதான். அப்புறம் சொன்னார், பயப்படாதே, இது உன்னோட பிராரப்தம், இதுக்குதான் போகாதேன்னு. ஆனா உன்னால போகாம இருக்க முடியல, எல்லாம் சரியாயிடும். ஆத்ம ஞானம் ஒரு வாட்டி உதிச்சதானால் உபாதியோட எந்த தோஷத்தினாலே அது கலைஞ்சு போகாது. அதனால இது உபாதி தோஷம், அது பாட்டிக்கு இருந்துட்டு போறது, கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், பக்கத்துல வச்சுண்டா. கொஞ்ச நாள் அப்படியே இருந்தார், கொஞ்ச நாள் ஆக ஆக மனசு சாந்தமாயிடுத்து. அந்த பிராரப்த பீரியட் முடிஞ்சு போன உடனே சாந்தமாயிடுத்து, மனசு புத்தி எல்லாம் சீத்தலமாயிடுத்து. எல்லாம் ஆனப்புறம் ஒரு நாளைக்கு ஆச்சாரியாட்ட வந்து சொல்றார், அந்த பஞ்சபாதிகா எழுதினதெல்லாம் போயிடுத்து, திருப்பி எழுதணும்பா தான் என்னால முடியல, அதெல்லாம் போயிடுது, அந்த வாசனை உள்ள இருந்து போயிடுது. அது ஒரு கிரந்தத்தை வச்சுன்னு இந்த இன்சிடென்ட் எல்லாம், ஒரு புஸ்தகம் எழுதினேன்னு யாருக்கோ துவேஷம். அப்புறம் அதுக்கு ஒரு திருப்பி ஒரு புஸ்தகம், இப்படி போகு, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு தோன்றது. அதனாலயே எனக்கு போயிடுது, இருந்தாலும் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு எழுதினது போயிடுதேன்னு ஒரு தாபம் தோன்றது. இப்ப ஆச்சாரியர்கள் முதல்ல சொல்றா, சாஸ்திர வாசனை ஒரு பெரிய விக்னம், இந்த புஸ்தகம் படிக்கணும், அந்த புஸ்தகம் படிக்கணும், அப்புறம் நான் ஒரு புஸ்தகம் எழுதணும், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு பண்ணி நம்ம தலையில எழுத்து புரிஞ்சுட்டோம்னா விட்டுடணும், இதெல்லாம் விட்டுடணும், இந்த வாசனையும் போன நம்மள விட்டு. ஒரு புஸ்தகமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், என்ன நம்ம உபநிஷத்துக்கு மேல என்ன, நம்ம என்ன புஸ்தகம் எழுதுறதுக்கு இருக்கு, இருக்கிற சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, நம்ம என்ன, நம்ம புதுசா, நம்ம இதுக்கு வாழ வேண்டியதுதான் முக்கியம், வாழ வேண்டியதா இருக்கே தவிர புதுசா ஒன்றும் எழுதுறதுக்கு இல்ல. இருந்தாலும் ஏதோ நடந்துட்டே இருக்கு. ஆச்சாரியால் போய் சொல்ல, ஆச்சாரியால் எல்லாம் உபதேசம் பண்ணா சாஸ்திர வாசனை போகணும்னு. எல்லாம் ஆனப்புறம் பத்மபாதர்கிட்ட சொல்றேன், நீ எனக்கு எது படிச்சு காட்டுனியோ அந்த போர்ஷன் பூரா எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சொல்றேன், நீ எழுதிக்கணும். அந்த படிச்சு காட்டின போர்ஷன் பூரா இவர் சொல்ல எழுதினதுதான் இன்னைக்கு பஞ்சபாதிகான்னு இருக்கு. வேதாந்த சம்பிரதாயத்துல இருக்கு பஞ்சபாதிகா, அதுக்கு விவரண சம்பிரதாயம், இப்படி ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ் சண்டை போட்டுன்னு இருக்கோம். அப்போ அந்த பிராரப்தம்ங்கிறது இருக்கே, அது ஒரு மிஸ்டரி. அது ஒரு பக்கம் பார்த்தோம்னாக்க அது நமக்கு ஒரு ஜெயில் மாதிரி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த குரு கிருபை ஞானம்ங்கிறது நமக்கு அப்சல்யூட் ஃப்ரீடம், இட் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம் ஹியர் அண்ட் நவ். இப்பவே இங்கேயே ஃப்ரீடத்தை கொடுக்கறது, பிராரப்தம் எனக்கு வரலைங்கிறது தான் ஃப்ரீடம், நான் ஆத்மாங்கிற அனுபவத்துல தான் ஃப்ரீடம், நம்ம ஸ்வரூபம் பிரம்மங்கிற அனுபவத்துல தான் ஃப்ரீடம். பிரகிருதியில நடக்கிற வேலைகள்லாம் நடக்கும், அது நம்மளே பாதிக்கும். தொடர்ந்து நாளைக்கு பார்க்கிறோம். அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சலம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ தத்தோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதாதவேஷ்டம் குரு மாம் ததேவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் அசாம்.